அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம வந்து கைவல்ய நவநீதம் சந்தேகம் தெளிதல் படலம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த சந்தேகம் தெளிதல் படலத்தில் நாம் கடந்த வகுப்பில் 78 பாடல்கள் வரைக்கும் பார்த்து முடித்தோம். இப்போ அந்த 78வது பாடலில் கடைசியான ரெண்டு வரியில் என்ன சொன்னார் அப்படின்னா, சொரூப ஞானத்தில் மறுவும் அஞ்ஞானத்தை சுடும் விருத்தியின் ஞானம் அப்படின்னு சொன்னார். அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்போ இந்த சொரூப ஞானம்ங்கிறது நானே அந்த பிரம்மமாக இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த பிரம்மனிஷ்ட நிலைப்பாடு. அப்போ அந்த நிலைக்கு வருவதற்கு நமக்கு எது பயன்படுது அப்படின்னா, இந்த விருத்தி ஞானம் அப்படிங்கிற இந்த சாஸ்திர விசாரம் தான் நமக்கு பயன்படுது. அப்போ நம்ம அந்த ஞானத்தை அடையணும் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி புறத்திலிருந்து சாஸ்திர விஷயங்களை உள்வாங்கி அதில் கூறப்பட்ட கருத்துக்களை நாம் சிரவண மனன நிதித்தியாசனம் வாயிலாக விசாரம் பண்ணி தன்னை தான் அறிந்து கொண்டு தன்மய மாதலை தான் நீங்கள் வந்து சுரூப ஞானம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பகவான் ரமண மகரிஷி உள்ளது 40 பிணம் சுடும் தடி போல் அப்படின்னு சொல்லி ஒரு ஓமானம் கொடுக்குறார். அதாவது ஒரு அந்த காலத்தில் வந்து இப்போதான் மின்மயானமெல்லாம் வந்துடுச்சு பணத்தை எரிக்கிறதுக்கு. அன்றைய காலத்தில் வந்து சுடுகாட்டில் இடுகாட்டில் போட்டு பணத்தை எரிப்பாங்க. அப்படி எரிக்கும்போது அந்த பிணத்தை சுடுவதற்காக பிணம் எரிக்கிற ஆள் வந்து ஒரு தடியை பயன்படுத்துவார், ஒரு கெட்டியான தடியை பயன்படுத்துவார். அது எதுக்காகனா, அது நல்லா வேகட்டும், பணத்தை வந்து திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வைப்பாங்க அந்த காலத்தில், இல்லைன்னா சரியா வேகமா போயிடும். அப்போ அதனால அதை ஒரு கட்டையை யூஸ் பண்ணி அந்த நெருப்புல போட்ட பிணத்தை வந்து பரட்டி பரட்டி திருப்பி போடுவாங்க, அந்த சிதையை கிண்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அடுக்கப்பட்ட விறகு கட்டைகள் வந்து நெருப்பு நல்லா உள்ள போகணும், காற்று நல்லா உள்ள போய் நல்லா அந்த கட்டை திபு திபுன்னு எரியணும், அப்பதான் அந்த பிணம் நல்லா வேகும் அப்படிங்கிறதுக்காக அந்த காலத்துல அப்படித்தான் மேனுவலா பிணத்தை எல்லாம் எரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதை வந்து உள்ளது 40 நூல்ல வந்து பகவான் ரமண மகரிஷி வந்து ஓமானமா காட்டுறாரு. இந்த ஞானம் எப்படிப்பட்டது அப்படின்னா, பிணம் சுடு தடி போல். அதாவது இந்த விருத்தி ஞானம் உள்ள வந்த பிறகுதான் இந்த மனசு வந்து தன்னை யார் என்று தெரிந்து கொள்ளுது, தன்னை ஆன்மா என்று தெரிந்து கொள்கிறது. அப்ப தன்னை ஆன்மா என்று தெரிந்து கொண்ட பிறகு இந்த மனசு இல்லாம போயிடுது, அது தன்னை ஆன்மாவாகவே மாற்றிக்கொள்கிறது அப்படிங்கறத இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்போ எப்படி பிணம் சுடுற தடியை யூஸ் பண்ணி அந்த பணத்தை சுட்டு முடிச்ச பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கடைசியா அந்த தடியை தூக்கி அந்த பணத்து கூடவே போட்டுருவாங்க. அப்போ அந்த தடியும் என்ன பண்ணும், அந்த பணத்தோட சேர்ந்து எரிஞ்சு நாசமாகி விடும். அப்போ அது போல இங்க இந்த மனதின் மூலமாக நாம் ஏற்றிக்கொண்ட இந்த புற ஞானம், இந்த மனோ விருத்திகள் என்ன பண்ணுது, நம்முடைய மனதையே நாசமாக்கி விடுகின்றது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அதுதான் இப்போ இதுக்கு முன்னாடி நமக்கு பலவாரான விஷயங்களை புறத்துல காட்டிக்கிட்டு இருக்கிற இந்த மனம், தான் இந்த விஷயத்தை உள்வாங்கிய பிறகு தன்னை நாசப்படுத்திக் கொள்கிறது. நாசப்படுத்தி கொண்ட பிறகு அது ஆன்மாவாகவே மாறிவிடுகின்றது. அப்படி அது ஆன்மாவாகவே மாறிவிட்டு அங்க என்ன இருக்குது, வெறும் உணர்வு மட்டும்தான் இருக்குது. அப்ப அந்த உணர்வு தான் என்னுடைய இருப்பு அப்படின்னு தெரிந்து கொள்கின்ற பொழுது நம்முடைய அறியாமைகள் அனைத்தும் நீங்கி விடுகின்றது அப்படிங்கிறத அந்த கடந்த பாடல் 78வது பாடல்ல சுட்டி காட்டினாரு. இப்போ 79வது பாடல என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். துருத்தி மாயையை சுளுத்தியில் சுடாத தன் சொரூப ஞானம் தானே விருத்தி ஞானமாய் சுட்டது எப்படி எனில், வெயிலால் உலகெங்கும் பறித்த சூரியன் சூரியகாந்தத்தில் பற்றி அக்னியாகி எரித்தவாறு போல் சமாதியில் விருத்தியால் எரிக்கும் என்று அறிவாயே. இப்போ இந்த 79வது பாடல என்ன சொல்றாரு அப்படின்னா, துருத்தி மாயையை சுளுத்தியில் சுடாத தன் சொரூப ஞானம் அது எப்படி விருத்தி ஞானமாய் சுட்டது அப்படின்னு கேள்வி கேட்கிறா அப்படி சிஷ்யன். அதாவது குருநாதா, அஞ்ஞானமான மாயை சூழ்ந்த இந்த விஷயம் உறக்கத்துல சுட்டு எரிக்காம அந்த சொரூப ஞானத்தின் மூலமா சுட்டு எரிக்காம விருத்தி ஞானமாக மாறி எப்படி சுட்டுச்சு அப்படின்னு கேட்கலாம். பொதுவா இப்ப சொரூப ஞானம்ங்கிறது என்ன, தன்னை அறிந்து தன்மயமாய் நிற்கிற ஒரு நிலைப்பாடு, அங்க வந்து எண்ணங்கள் அற்ற நிலை, அந்த உணர்வு அந்த அறிவாகவே நான் இருக்கிறேன் அப்படின்னு தன்னோட சொரூபத்தை நிற்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு. அப்ப அந்த நிலைப்பாடுல அஜ்ஞானங்கள் அனைத்தும் நீங்கி நான் அந்த பிரம்மமாகவே இருக்கிறேன் அப்படின்ட்டு தன்னுடைய சொரூபத்துல நிற்கக்கூடிய அந்த நிலையில, அது மாதிரி ஒரு நிலை, அதாவது எந்த ஒரு புறவிருத்திகளும் இல்லாத ஒரு நிலை நமக்கு எப்ப வருது, ஆழ்ந்த உறக்கத்துல வருது. தூங்கும்போது நம்மளை மறந்து நம்ம எல்லா எண்ணங்களும் மற்ற நிலையில தூங்குறோம். அப்ப அந்த மாதிரி ஒரு ஆழ்ந்த உறக்கத்துல கூட இந்த ஞானம் நமக்கு இந்த சொரூபத்தை காட்டி கொடுக்காத ஒரு விஷயத்த புற விஷயங்கள்ல நமக்கு காட்டி கொடுக்குதுங்கிறது என்னால நம்பவே முடியல, இது எப்படி ஆச்சரியமா இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்கறோம். துருத்தி மாயையை சுளுத்தியில் சுடாத தன் சொரூப ஞானம் தானே விருத்தி ஞானமாய் சுட்டது எப்படின்னு கேள்வி கேட்டவுடனே அவர் சொல்றார், எப்படி எனில், வெயிலால் உலகெங்கும் பறித்த சூரியன் சூரியகாந்தத்தில் பற்றி அக்னியாகி எரித்தவாறு போல் சமாதியில் விருத்தியால் எரிக்கும் என்றறிவாயே. அதாவது இப்ப சூரியனிலிருந்து வரக்கூடிய சூரிய கிரகணங்கள், சூரிய கதிர்கள் வந்து பூமியில வந்து பட்டுக்கிட்டு இருக்குது, எல்லா பக்கமும் பரவலா அதை பட்டுக்கிட்டு தான் இருக்குது. ஆனா அந்த சூரிய கதிர்கள் வந்து இந்த பூமியில பலவாறாக பாய்ந்து கொண்டிருந்தாலும் அதை நம்ம என்ன பண்றோம், ஒரு சூரிய காந்தக்கள் அப்படின்னா ஒரு குவி லென்ஸ், லென்ஸ் எடுத்துக்கிறோம். அந்த லென்ஸை எடுத்து அந்த சூரிய கதிரை வந்து அந்த லென்ஸ் வழியா உள்வாங்க வைத்து அதை ஒரே இடத்துல குவிக்க வைக்கிறோம். அந்த குவி லென்ஸ் மூலமா ஒரே இடத்துல குவிக்க வைக்கிறோம். அப்படி அந்த சூரிய கதிர்கள் வந்து அந்த லென்ஸ் வழியா போய் ஒரே இடத்துல குவியும் போது அங்க அதிகமான ஒரு வெப்பம் உண்டாகுது இல்லையா. அப்ப அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்றோம், ஒரு பேப்பரை கொண்டு போய் அந்த இடத்துல வச்சோம் அப்படின்னா அந்த பேப்பர் பத்திக்கும். அப்போ எப்பயுமே சாதாரணமா பாய்ந்து கொண்டிருக்கின்ற சூரிய கதிர்கள் யாரும் எரிச்சிடுறது கிடையாது, அது சும்மா சாதாரணமா பாஞ்சிட்டு இருக்குது. ஆனா அந்த சூரிய கதிரையே நாம வந்து ஒரு குவிலென்ஸ் வழியா உள்ள அனுப்பிச்சு அந்த பக்கம் வெளிவாங்கும் போது அது ஒரே இடத்துல அந்த சூரிய கதிர்கள் குவியுது. பலவாறாக பிரிந்து இருக்கிற சூரிய கதிர்கள் என்ன பண்ணுதுன்னா ஒரே இடத்துல குவிந்து அந்த குவிந்து ஒரு இடத்துல படும்போது அந்த இடம் அதீத வெப்பத்துக்கு உட்படும் போது அந்த இடம் வந்து எரிஞ்சு போகுது, நெருப்பாக மாறிவிடுகின்றது அப்படிங்கறத இங்க சுட்டி காட்டுறாரு. அப்ப அது மாதிரி இந்த அந்தக்கரண விருத்தி ஆகிய பல தவறான புரிதல்களை உள்வாங்கி கொண்ட மனம் சாஸ்திர விசாரத்தினாலே, இது போன்ற வேதாந்த சாஸ்திர விசாரத்தினாலே ஈடுபடும் பொழுது அதன் வாயிலாக உண்டான விவேகத்தினாலே அந்த விருத்தி ஞானத்தினாலே தன்னுடைய அனைத்து அறியாமைகளையும் சுட்டரிக்கின்றது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இப்ப இது வந்து இந்த மைண்ட் என்ன பண்ணுதுன்னா இந்த சாஸ்திர ஞானத்துல ஃபோக்கஸ் பண்ணுது, ஒரே இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுது. பலவாறா சிதறி கிடந்தது, ஏதோ விஷயங்கள கண்டபடி உள்வாங்கிட்டு இருந்தது. அதுக்கு தியானம் பண்ணணும்னா தியானத்தை கொஞ்ச நாள் பண்ணி பார்த்தது, ஜபம் பண்ணணும்னா ஜபத்தை கொஞ்ச நாள் பண்ணி பார்த்தது, பூஜை பண்ணி பார்த்தது. இப்படி பல்வேறு மனோ விருத்திகள் வந்து பலவாறாக பிரிந்து காணப்பட்ட விருத்திகள்ல இந்த மனம் அங்கேயும் இங்கே ஆடிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நிலை கொள்ளாம இருந்த மனதை இந்த வேதாந்த சாஸ்திரம் என்ன பண்ணுதுன்னா அதெல்லாம் விட்டுடுப்பா, இங்க வேதம் என்ன சொல்லுது சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னு நீ உள்வாங்க, அப்புறம் நீ முடிவு பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த பிரம்மத்தை காட்டி கொடுக்குது. அப்ப இந்த வேதாந்த சாஸ்திரத்தை மனசு என்ன பண்ணுது, ஒருநிலைப்பாட்டுல நின்று உள்ள வாங்குது. என்ன சொல்லுது சாஸ்திரம், சாஸ்திரம் என்ன விஷயத்தை நம்ம கொடுக்குது அப்படிங்கிறத ரொம்ப மைனூட்டா கவனிக்கும் போது அது ஒரே இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுது அப்படிங்கறத இங்க சுட்டி காட்டுறாரு. எப்படி அந்த சூரிய கதிர்கள் வந்து பலவாறாக பிரிந்து இருக்கும் பொழுது எந்த ஒரு சூடும் உருவாகிறது இல்லை, அங்க நெருப்பும் பிடிக்கிறது இல்லை. ஆனா அதே சூரிய கதிர்களை வந்து ஒரு குவிலென்ஸ் வாயிலாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது அது ஒரே இடத்தில் குவிந்து அங்கு ஒரு வெப்பத்தை உண்டாக்கி நெருப்பாக மாறிவிடுகிறது என்பது போல, காகிதம் வந்து தீப்பிடித்து எரிவது போல இங்க மனசு என்ன பண்ணுது, அந்த ஒரே விஷயத்தை உள்வாங்கி அந்த பர்டிகுலர் விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணும்போது தன்னுடைய அறியாமைகளை பூரா சுட்டு எரித்து விடுகிறது அப்படிங்கிறது இங்க அற்புதமாக விளக்குறார். ஒரு ஓமானத்தை கொடுத்து விளக்குறார். அப்ப இந்த மாதிரி அறியாமைகள் அனைத்தும் நீங்கிய மனசுதான் தன் சொரூபத்தை அறிந்து அந்த சொரூபத்திலேயே நிலை பெற்று நிற்கின்றது, இதைதான் சொரூப ஞானம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்போ இந்த சொரூப ஞானமானது விருத்தி ஞானத்தின் வாயிலாகத்தான் அறியாமையை சுட்டரிக்க முடியும் அப்படிங்கறத எங்க மகான்கள் வந்து வலியுறுத்துறாங்க. ஏன்னா விருத்தி ஞானம்ங்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும், புறத்திலிருந்து நாம் சாஸ்திரம் வாயிலாக ஏற்றிக்கொள்ளப்பட்ட ஞானம். சொரூப ஞானம்ங்கிறது தன்னுடைய சொரூபம், தன்னுடைய இயல்பு, தன்னுடைய சுபாவம், அதுதான் நான் ஆன்மா அப்படிங்கிற தன்னுடைய நிலைப்பாட்டுக்கு வர்றது. அப்ப நான் ஆன்மாங்கிற தன்னுடைய நிலைப்பாட்டுக்கு எப்படி ஒரு ஜீவன் வர முடியும் அப்படின்னா இந்த வேதாந்த சாஸ்திரங்களை உள்வாங்குவதன் மூலம் மட்டும்தான் சாத்தியமாகும் அப்படிங்கிறத மகான்கள் வந்து மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறாங்க. ஏன்னா இந்த விருத்தி ஞானம் இல்லாம தன்னை அறிந்து கொள்ள முடியாது, இறைவனை தெரிந்து கொள்ள முடியாது. அப்ப அடுத்த 80வது பாடல்ல என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். அருளும் ஐயனே, த்ரிவித கரணத்தால் ஆகிய தொழில் எல்லாம் கருமம் அல்லவோ, விருத்தி ஞானமும் அந்தக்கரண காரியம் அன்றோ, உரிய கர்மம் அஞ்ஞானத்தை கெடுக்கும் என்று ஓதினால் ஆகாதோ, பெரிய ஞானம் என்று அதற்கு ஒரு பெயரிட்ட பெருமையை உரையீரே. இப்போ இந்த இடத்துல சிஷ்யன் ஒரு கேள்வி கேட்கலாம். அவன் என்ன கேட்கிறான்னா, அருளும் ஐயனே, த்ரிவித கரணத்தால், மூன்று வித கரணங்கள் இருக்குது, மனம் வாக்கு உடல் அப்படிங்கிற இந்த மூன்று விஷயங்கள் வாயிலாக நம்ம பல்வேறு செயல்கள் செய்கிறோம். மனதினால அது ஒரு எண்ணத்தை உண்டாக்கினோட அது ஒரு செயலாக மாற்றிக்கொள்கிறோம், வாக்குனாலையும் நம்ம ஒரு விஷயத்தை பேசி அதை செயலாக மாற்றிக்கொள்கின்றோம், உடலினாலையும் நம்ம செயல்பட போறோம். அப்ப இந்த மூன்று விஷயங்கள் வாயிலாக செயல்படுகின்ற இந்த செயல் தொழில்கள் எல்லாம் கருமம் அல்லவோன்னு கேட்கிறான். அருளும் ஐயனே, திரிவித கரணத்தால் ஆகிய தொழில் எல்லாம் கருமம் அல்லவோ? அப்ப இந்த மூன்று விஷயங்களால் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே ஒரு கர்ம காரியம் அல்லவா, ஒரு செயல்கள் அல்லவா? இப்ப நீங்க கூறுறத பார்த்தா, நான் பிரம்மம் என்ற மகா வாக்கியத்தை சதா மனதினால் சிந்திப்பதாலும், அல்லது மனதை ஒரே இடத்தில் குவிக்க மந்திர உபாசனைகள் தியானம் போன்றவற்றை செய்கிறதுனாலையும் மனம் அந்த கரண செயல் செய்வதாக அல்லவா தோன்றுகின்றது? இப்ப மனசு வந்து என்ன பண்ணுது, புற விஷயங்கள்ல போய் சிக்கிக்கிட்டு ஜபதபங்கள்ல ஈடுபடுது. அப்ப என்ன ஒரு செயல் ஜபம் பண்ணாலும் சரி, தியானம் பண்ணாலும் சரி, இதெல்லாம் செயல் தானே. அப்ப இந்த மாதிரி செயல்கள் வந்து கர்மங்கள் தானே சொல்றோம். அப்ப அந்த கர்மங்கள் வாயிலாகத்தானே நம்ம பிரம்மத்தை அறிந்து கொள்ள முடியுது. நீங்க சொல்றத பார்த்தா கர்மத்தினால் அறிந்து கொள்ள முடியாது, இந்த ஞானத்தினால்தான் பிரம்மத்தை அறிந்து கொள்ள முடியும் நீங்க சொல்றீங்க. ஆனா இங்க பார்த்தா அப்படி இல்லையே, முரண்பாடால இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி அவன் எழுப்புறான். இப்ப நீங்க என்ன சொன்னீங்க, சாஸ்திர விசாரம் செய்து அடைந்த ஞானத்தினால் மட்டும்தான் அறியாமைகள் நீங்கும் அப்படின்னு சொன்னீங்க. கர்மத்தினால் நீங்காது, அது வெறும் சித்த சுத்தி மட்டும்தான் உண்டாக்கும்னு சொன்னீங்க. இப்படி இருக்கும்போது இப்ப நான் பிரம்மம் என்று மனதை வந்து நம்ம விசாரம் பண்ணுவதற்காகத்தானே ஈடுபடுத்துறோம். அப்ப அதுக்காகத்தானே நம்ம ஒரே இடத்துல அந்த மனசை போய் குவிக்கிறோம். இப்ப நம்ம பாடத்திட்டம்னு எடுத்துக்கிட்டா கூட, வேதாந்த பாடத்திட்டம்னு எடுத்துக்கிட்டா கூட, நம்ம என்ன பண்றோம், அந்த மனதை உபயோகப்படுத்தி தான் ஒரே இடத்துல அந்த மனசை குவிக்க வச்சு, அந்த ஃபோக்கஸ் பண்ண வச்சு நம்ம அந்த விஷயத்தை உள்வாங்குறோம். சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படிங்கிறது நம்ம உள்வாங்குறோம். அப்படி உள்வாங்குவதெல்லாம் மனதனுடைய செயல் தானே, அது ஒரு கர்மம் தானே. அப்ப அதன் வாயிலாகத்தானே அறியாமை நீங்கியதுன்னு நம்ம சொல்லணுமல்ல, ஞானத்தினால் நீங்கியதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்போ நீங்க இதுக்கு ஒரு விளக்கம் கொடுங்க. அதை வந்து நீங்க இப்படி சொல்லலாமே, எப்படி சொல்லலாம், அதுக்கு பெரிய ஞானம் என்று அதற்கு ஒரு பெயரிட்ட பெருமையை உரையீரே அப்படின்னு சொல்றான். அந்த மாதிரி வர்ற விருத்தி ஞானத்துக்கு போய் நீங்க ஞானம்னு வேற ஒரு பெயர் சொல்லணுமா, ஒரு பெயரிட்டு அழைக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்விய 80வது பாடல்ல கேட்கிறான். இப்ப 81வது பாடல் அவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். விருத்தி ஞானம் அந்த கரணத்தோடு விருத்தியாகிலும் மைந்தா, ஒருத்தி மக்களே தங்களில் பகைக்கின்றது உலகமெங்கும் கண்டோமே. கருத்தனாகிய புருட தந்திரங்களாம் கருமங்கள் அவை போல, வருத்த ஞானமோ புருட தந்திரம் அன்று வஸ்து தந்திரமாமே. இப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, விருத்தி ஞானம் அந்த கரணத்தோடு விருத்தியாகிலும் மைந்தா, அதாவது இப்ப நான் பிரம்மம் அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற ஒரு விஷயம், அது வந்து மனதினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம். ஏன்னா சாஸ்திரம் சொல்லுது தத்துவமசி அப்படின்னு ஒரு உபதேசம் கொடுக்குது. இப்ப அந்த தத்துவமசிங்கிற ஒரு உபதேசத்தை உள்வாங்கிய மனசு என்ன பண்ணுதுன்னா, தன்னை அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு நினைச்சுக்குது. அப்ப இது ஒரு ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணம் தான் மனதிற்கு, இது ஒரு ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணம் தான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அப்போ அதுல நம்ம எந்த சந்தேகம் பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. விருத்தி ஞானம் அந்த கரணத்தோடு விருத்தி ஆகிலும் மைந்தா. ஆமா, நீ சொல்ற மாதிரி அந்த புறத்திலிருந்து ஏற்றி வைத்துக் கொண்ட அந்த விருத்தி ஞானமானது நம்முடைய மனம் புத்தி சித்தம் போன்ற விஷயங்கள் ஆகிய அந்த கரணத்தோட தொடர்பு வச்சிருக்கு, அதனால தப்பு இல்ல, கரெக்டு தான். ஆனா அது எப்படி நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒருத்தி மக்களே தங்களில் பகைக்கின்றது உலகம் எங்கும் கண்டோமே. இப்ப ஒரு தாய்க்கு ரெண்டு குழந்தைங்க பிறந்திருக்காங்க. அந்த ரெண்டு குழந்தைகளும் அந்த ஒரே தாயின் வயிற்றில் பிறந்த குழந்தைகள் தான். ஆனா அவர்கள் ஒருவரை ஒருவர் பகைத்துக் கொள்வதை நாம் இந்த உலகத்துல கண்கூடாக பார்க்கிறோம் அல்லவா? ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே தாயின் வயிற்றில் பிறந்த குழந்தைகள் தான், ஆனா அவங்களுக்குள்ள அந்த ஒற்றுமை இல்லை, அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த அஜ்ஞானத்தினால பெரியவன் பெரியவன் அவன் பெரியவன் அவங்களுக்குள்ள அந்த புரிதல் இல்லாம ரெண்டு பேரும் பகைத்துக் கொள்கிறார்கள் என்பதை பார்க்கும் பொழுது, அது மாதிரி இந்த ஒரே சரீரத்திலே, இந்த உடலிலே ஜீவன் ஈஸ்வரன் ஆகிய இரண்டு விஷயங்கள் இருக்கிறது. அப்ப இந்த இருவரும் ஒருவருக்கொருவர் கர்மத்தினாலும் ஞானத்தினாலும் தான் வேறுபடுகின்றார்கள் அப்படின்னு நீங்க சுட்டி காட்டுறாரு. ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் முண்டக உபநிஷத்துல, ஒரு மரத்தில் இரண்டு பறவைகள் இருக்கின்றது. ஒரு பறவை வந்து அங்க இருக்கிற மரத்தில் இருக்கக்கூடிய கனிகளை எல்லாம் நன்று சுவைக்கின்றது. இன்னொரு பறவை வந்து அதை வெறும் சாட்சியாக பார்த்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு பார்த்தோம். அப்ப ஏன் அது எதை வச்சு உமானமா சொன்னாரு, இந்த உடல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள ஜீவன் ஈஸ்வரன் அப்படிங்கிற ரெண்டு விஷயங்கள் அடங்கி இருக்கிறது. நம்ம மனதில் ஏற்படுகின்ற விருத்தியும் நம்ம சிருஷ்டி, ஜீவ சிருஷ்டி ஈஸ்வர சிருஷ்டி நம்ம கடந்த பாடல்கள்ல பார்த்தோம். இப்ப ஜீவன் வந்து தானே சில விஷயங்களை சிருஷ்டி பண்ணிக்கிறான், ஈஸ்வரன் சில விஷயங்களை சிருஷ்டி பண்றான். அப்ப ரெண்டு விதமான சிருஷ்டி நம்ம கவனிச்சோம். அந்த அடிப்படையில இப்ப நம்ம இடத்திலே இரண்டு விதமான விஷயங்கள் இருக்கின்றது, ஒன்று ஜீவன், இன்னொன்று ஈஸ்வரன். அப்போ எப்படி ஒரு தாயினுடைய வயிற்றுல இரண்டு குழந்தைகள் பிறந்தாலும் ஒரே தாயின் வயிற்றில் பிறந்த குழந்தைகள் தான் இருவரும், ஆனா அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் பகைத்துக் கொள்கிறார்கள். அது போல இங்க ஒரே உடம்புல ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் இருந்தாலும், புரிதல் இல்லாம இந்த ஜீவ சிருஷ்டி என்ன பண்ணுதுன்னா கர்மங்கள்ல ஈடுபடுது, ஆனா ஈஸ்வரன் என்ன பண்றான், ஞானத்துல இருக்கிறான். அப்ப அந்த அடிப்படையில் அவர் சொல்றாரு. அது எப்படின்னா, இப்ப மந்திர ஜபம், பூஜைகள், தியானம் போன்ற கர்ம காரியங்கள் எல்லாமே தன்னை உடலாக கருதி கொண்டு செயல் செய்கின்ற ஜீவனின் புருஷ தந்திரம் அப்படின்னு இங்க சொல்றாரு. ஏன்னா இந்த ஜீவன் என்ன பண்றான்னா, தன்னை இந்த உடல்னு அபிமானிச்சுக்கிறான். இப்ப ஈஸ்வரனுக்கு தெரியும் நான் இந்த உடல் அல்ல அப்படின்ட்டு, ஏன்னா இந்த மொத்த விராட்டாக இருக்கிறான், தனித்த உடலை நான் அப்படின்னு அபிமானிக்க மாட்டான். ஆனா இந்த ஜீவன் என்ன பண்றான், தனித்த உடலை நான் என்று அபிமானித்துக் கொள்கிறான். அப்ப இவன் தனியா தன்னை நான் என்று அபிமானித்துக் கொள்றதுனால இவன் என்ன பண்றான், மந்திர ஜபதபங்கள் பண்றான், பூஜைகள்ல ஈடுபடுறான், தியானத்துல ஈடுபடுறான். இதெல்லாம் அவனுடைய கர்ம காரியங்களா வச்சுக்கிட்டு இருக்கான் ஜீவன். அது அவனுடைய அறியாமையில அதெல்லாம் தன்னுடைய கர்மங்களாக செய்து கொண்டு ஏன் செய்யறான், தன்னை உடலாக கருதி கொண்டு செய்கின்றான். அப்படி செய்யறத என்ன சொல்றாருன்னா, இவரு புருஷ தந்திரம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அதே ஜீவன் இந்த சாஸ்திரத்தை அறிந்து, இப்ப அவனே கொஞ்சம் மனதினுடைய படிநிலையில மேல வரான். இப்ப இந்த பூஜைகள் எல்லாம் பண்றான், அவனுக்கு எதிர்பார்க்கிற அந்த நன்மைகள் அவனுக்கு உண்டாகவில்லை. அவன் எதை அறிய விரும்புகிறானோ அதில் அதன் வாயிலாக அவன் அறிய முடியவில்லை. இப்போ பொதுவாக நம்ம பக்தியில் வந்து இறைவனை தெரிந்து கொள்ள விரும்புகிறோம் அப்படின்னா, அந்த இறைவனோட இரண்டரை கலக்கத்தை நம்ம ஆசைப்படுவோம். அப்போ நம்முடைய ப்ராக்டிக்கலாக அது சாத்தியமாகிறது இல்லை. பூஜையிலேயோ பக்தியிலேயோ என்ன ஆகுதுன்னா அது மாதிரி சாத்தியமாக மாட்டேங்குது. இப்போ நம்ம இறைவனை என்னதான் நம்ம மனமாற வேண்டுனாலும் கண் கூட பார்க்க முடியறதில்லை, அவரோட அனுபவமாக முடியறதில்லை. அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயம் நமக்கு வந்து பக்தியிலையும் தியானத்திலையும் பூஜைகள்லையோ ஜபதபங்கள்லையோ பண்ண முடியாத ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணுறோம், இதற்கு மேலே ஏதோ ஒன்று இருக்குது இறைவனை தெரிஞ்சுக்கணும்னா, அப்போ அது எப்படிப்பட்ட பாதை அப்படின்னு நம்ம தேடும்போது தான் நம்ம இதுக்கு அப்பாற்பட்ட இந்த ஞானத்துக்குள்ளே வரப்போகிறோம். அப்படி வர்றவங்க தான் இந்த ஞானப்பாதைக்குள்ளே வராங்க. அப்படி வர்றவங்க மீண்டும் இறைவனை ரொம்ப அதீத ஆர்வத்தில் தேடும்போது, தன்னை அறிந்து கொள்ள ஆர்வமாக இறைவனை தெரிந்து கொள்ள ஆர்வமாக உள்ளே வரும்போது, அந்த விசாரத்தினால் உண்டான விவேகத்தினாலே தன்னை பிரம்மம் என்று தன் இயல்பான சொரூபத்தை அறிந்து கொண்ட மனோவிருத்தியானது கர்மத்துக்கு விரோதமான ஞானம் என்பதினாலே அங்க ஈஸ்வரன் தன் சொரூபத்தில் இருக்கின்ற வஸ்து தந்திரம் என்று இங்க உபதேசிக்கிறார். இந்த இடத்துல அவர் சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா, புருஷ தந்திரம் வஸ்து தந்திரம் அப்படிங்கிற இரண்டு தந்திரங்கள் இருக்கு. இப்ப ஜீவன் வந்து தன்னுடைய ஜீவ சிருஷ்டியில அவனா சில காரியங்களை மனதினால் ஏற்படுத்தி கொண்டதெல்லாம் அவனுடைய சிருஷ்டி, அவனா உருவாக்கிக்கிறான். அது அவனுடைய விருப்பத்தின் அடிப்படையில் அதை செய்யறான். இப்ப பூஜை பண்றது ஜபதபங்கள் பண்றதெல்லாம் அவனுடைய சொந்த விருப்பம். ஆனா ஈஸ்வரனுடைய விருப்பம் அப்படி இல்லை. ஈஸ்வரன் வந்து எல்லாமே நானா இருக்கிறேங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கிட்டதுனால அவனுக்கு அதெல்லாம் தேவையும் இல்லை. அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஜீவ சிருஷ்டிக்குள்ள வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம செய்யற இந்த ஜபதபங்கள் பூஜைகள் எல்லாம் நமக்கு பலனை பெரிதாக கொடுக்கவில்லை, நம்முடைய மன தூய்மைக்கு மட்டும்தான் உதவுது அப்படிங்கிற புரிதல் வரும்போது, நம்ம மேற்கொண்டு இந்த மாதிரி ஞான பாடங்களை அறிந்து கொள்ள ஆர்வமாக முன் வருகின்றவர்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த சாஸ்திர விசாரங்களை நல்லா உள்வாங்குறாங்க. அந்த உள்வாங்கறதான் நான் சொல்லிட்டேன், அந்த ஃபோக்கசிங் மெத்தட், அதாவது அந்த குவி லென்ஸை வச்சு ஒரே இடத்துல சூரிய கதிர்களை குவிக்கும் போது அங்கே வெப்பம் உண்டாகி நெருப்பு பத்திக்குது, பேப்பரில் நெருப்பு பிடிச்சிக்குது. ஆனால் சாதாரணமாக சூரிய கதிர்கள் பூமியில் பாய்ந்து கொண்டிருக்கும் போது அங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒரு லென்ஸ் வழியாக குவிக்கும் போது அந்த இடத்துல ஒரு வெப்பம் உண்டாகி அங்கே நெருப்பு பத்திக்குது பேப்பர்லங்கிற மாதிரி, இந்த மனசு இந்த புறவருத்திகளில் சிக்கிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கோம், அப்போல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஆனால் அதே மனசு எப்போ வந்து தன்னை அறிவதற்காக இந்த சாஸ்திர விசாரணைகளை உள்வாங்கி கொண்டு தன்னையே ஃபோக்கஸ் பண்ணுதோ, தன்னுள் தன்னையே பார்க்க ஆசைப்படுதோ, ஒரே இடத்துல நிலையாக குவியுதோ, அப்போ அது தன்னை உணர்ந்து கொள்கின்றது. அப்போ வந்து மனம் அங்கே இல்லாமல் கரைந்து போய் விடுகின்றது, மனமற்ற நிலை உண்டாகி விடுகின்றது அப்படிங்கிறத ரொம்ப சூக்ஷ்மமாக மகான்கள் நமக்கு சுட்டி காட்டுறாங்க. அப்போ நம்ம இறைவனை இங்கே வந்து உணரணும், தெரிந்து கொள்ளணும், புரிந்து கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா, இந்த புறவிருத்திகளால் அடைய முடியாது. சாஸ்திர விசாரத்தின் வாயிலாக நம்ம உள்வாங்கி கொண்ட அந்த ஞானம் நம்மை அந்த இறைவன் மீது ஒருமுகப்படுத்துவதற்காக முழுமூச்சாக இறங்கிடும். ஏன்னா மனசு தான் இதையெல்லாம் அறிய ஆசைப்படுது. பூஜை பண்றதும் மனசு தான், ஜபம் பண்றதும் மனசு தான், தியானம் பண்றதும் மனசு தான். ஆனா அது புறத்துல பண்ண பண்ண என்ன ஆகுது, விருத்திகள் வந்து பெருசாகிட்டே இருக்குது, அந்த விருத்திக்கு ஒரு விடை கிடைக்க மாட்டேங்குது. ஆனா எப்போ அந்த மனசு தன்னையே திரும்பி உள்ள பார்க்குதோ, தன்னை யார் என்று தெரிந்து கொள்கின்றதோ, அது எப்படி தெரிந்து கொள்ளும் மனசு, அதுக்கு ஏதாவது மேஜிக் மாதிரி ஒரு உள்ளே திரும்பி பார்த்துட்டு இருந்தாலும் தெரிஞ்சுக்குமானா, அப்படிலாம் தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா மனதுக்கு வந்து பரிமாணத்தில் உயரக்கூடிய படிநிலைகள் இருக்கிறதுனால அதுக்கு புரிய வைக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அப்போ அதனால என்ன பண்றாங்க மகான்கள், புறத்திலிருந்து சாஸ்திரங்கள் வழியாக உபதேசம் பண்றாங்க. இந்த மாதிரி வந்து இந்த விஷயத்தை நீ உள்வாங்கிக்கோ, நீ நினைக்கிற மாதிரி நீ வந்து இந்த சாதாரண ஆள் கிடையாது, நீ சர்வாத்மா, நீ பரமாத்மா, நீ வந்து நீ உன்னை குறுக்கி வச்சுக்கிட்டு ஜீவாத்மான்னு சொல்லிட்டு இருக்க, நீ அப்படிப்பட்டவன் அல்ல அப்படின்னு சொல்லி தத்துவமசி அப்படிங்கிற மகா வாக்கியத்தை உபதேசம் பண்ணும்போது அதையெல்லாம் பல்வேறு படிநிலைகள்ல இந்த மனசு உள்வாங்குது. ஒரே நாள்லயோ ஒரு வாரத்திலயோ அது உள்வாங்கிக்க முடியாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது வந்து பல வகுப்புகள் கலந்து கொண்டு பல்வாறான படிநிலைகள்ல உள்வாங்கணும். ஏன்னா இன்றைக்கு ஒரு விஷயம் புரிஞ்ச மாதிரி இருக்கும், நாளைக்கு வந்து வேற மாதிரி தெரியும் அது. அப்ப தினம் தினம் இந்த விஷயங்களை நம்ம உள்வாங்கும் போது மனம் வந்து ஒரு தெல்ல தெளிவுக்கு வந்துடுது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு விருத்தி உள்ள போய் போய் மனதை ஒரு பக்குவ நிலைக்கு வரும்போது இந்த மனசு என்ன பண்ணுது, ஒரே இடத்துல குவியும் போது தன் நிலையை அறிந்து தன்மயமாகி விடுகின்றது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதைதான் பகவான் ரமணர் வந்து பிணம் சுடும் தடி போல் அப்படின்னு உதாரணம் அழகா கொடுக்குறாரு. உள்ளது 40 பாடல்ல அற்புதமான ஒரு ஓமானத்தை கொடுக்குறாரு. எப்படி பணத்தை எரிக்கிறதுக்கு அந்த கட்டைகள் எல்லாம் திருப்பி போடுறதுக்கும் அந்த ஒரு தடியை வச்சு அவன் அதை திருப்பி திருப்பி போட்டு எரிக்க வைக்கிறானோ, கடைசியில் அவன் அந்த பணத்தை எரிச்சு முடிக்கும் போது கடைசியில் அந்த பணத்தோடவே சேர்த்து அந்த தடியையும் போட்டு எரிச்சிடுறானோ, அது மாதிரி இந்த மனசு வந்து புற விருத்திகள் அங்கிங்க நாட்டம் பண்ணிட்டு இருந்தது என்ன பண்ணுது, இது மாதிரி வேதாந்த விசாரத்தை உள்வாங்கி தன்னை அறிந்து கொண்ட பிறகு அந்த பிணம் சுடும் தடி போல அந்த பிணத்தோடு சேர்ந்து எரிந்து விடுவது போல இது ஆன்மாவில் கரைந்து விடுகின்றது அப்படிங்கிறத மகான்கள் நமக்கு சுட்டி காட்டுறாங்க. அது வந்து வஸ்து தந்திரத்தினாலதான் சாத்தியமாகும், புருஷ தந்திரத்தினால சாத்தியமாகாது. புருஷ தந்திரம்ங்கிறது என்னன்னா புற விஷயங்களில் மனம் பிடித்து கொண்டிருக்கிறது, ஜீவன் வந்து புற விஷயங்கள்ல பிடிச்சுக்கிட்டு இருக்குது. ஜபதபங்கள், தியானம், பூஜைகள் அப்படின்னு போய் மாட்டிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் கர்ம காரியங்கள்லயே இருக்கும் இந்த ஜீவன். அப்ப இதனால இதுக்கு வந்து புருஷ தந்திரம்னு பேரு, இது வந்து கர்மங்கள். ஆனா வஸ்து தந்திரம் அப்படிங்கிறது இந்த பிரம்ம ஞானத்தை உள்வாங்கி தன்னை அதுவாகவே அந்த மனம் பாவித்து கொண்டு தன்னில் தன்மயமாய் மாறிவிடுகின்றது, அந்த நிலைப்பாடு வந்து வஸ்து தந்திரம். அப்ப இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறது இங்க சுட்டி காட்டுறாரு இந்த பாடல்ல. அதுதான் இங்க அவர் சொல்றாரு பாருங்க, கர்த்தனாகிய புருட தந்திரங்களாம் கருமங்கள், அவை போல வருத்த ஞானமோ புருட தந்திரம் அன்று வஸ்து தந்திரமாமே. அப்ப இது வந்து ஒரு புருட தந்திரம் அன்று அப்படின்னா என்ன, அதாவது உடல் அளவிலே ஒரு புருஷனுடைய தந்திரம் கிடையாது, அவன் வந்து உடல் மேல இருக்கிற அபிமானத்துலதான் இந்த பூஜைகள் ஜபங்கள் தியான தர்மங்கள்லாம் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கான். ஆனா அந்த உடலை கடந்த பிறகு அவனுக்கு அங்க இருக்க வேண்டியது விஷயம் என்ன, இங்க இருப்பது ஈஸ்வரன் மட்டும்தான் அப்படின்னு தெரிஞ்சு போயிட்டா அதுக்கு பேர் வஸ்து தந்திரம்னு பேரு. அந்த வஸ்து தந்திரத்தின் வாயிலாகத்தான் இது சாத்தியமாகும் அப்படின்னு இந்த பாடல்ல 81 பாடல சுட்டி காட்டுறாரு. இப்ப அடுத்தது 82 பாடல என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். வகுத்த கர்மங்கள் செய்யவும் தவிரவும் மற்றொன்றாக்கவும் கூடும் மிகுந்த ஞானம் அப்படியன்று, தியானமும் விவேக ஞானமும் வேறே. ஜகத்தில் ஒன்றை ஒன்றா இவன் பாவிக்கும் தியானம் கற்பித யோகம், முகத்தமாம் கண்ட ஞானமே வாஸ்தவம் மோகமாய் மயங்காதே அப்படின்னு 82 பாடல சொல்றாரு. இங்க என்ன சொல்றாருன்னா அதே மாதிரிதான் சொல்றாரு, வகுத்த கர்மங்கள். இப்ப நம்ம ஏற்கனவே என்ன மாதிரி கர்மங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், மனம் வாக்கு மற்றும் உடலால் பல்வேறு கர்மங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இப்ப இந்த மனம் வாக்கு உடல் அப்படிங்கிறது நாமளா வகுத்து வைத்துக் கொண்ட கர்மங்கள், ஏன்னா நாமளா இதெல்லாம் வந்து ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கின்றோம், புற விஷயங்களாக ஏற்றி வைத்துக் கொண்டு. இப்ப மனதின் வாயிலாக நம்ம ஒரு செயலை செய்யறோம் அப்படின்னா எப்படி செய்வோம், இப்ப ஒரு ஜபம் செய்யறோம் அப்படின்னா மனதின் வாயிலாகத்தான் அதை செய்ய முடியும், ஒரு மந்திர உபாசனை செய்யறோம் அப்படின்னா மனதின் வாயிலாகத்தான் அதை செய்ய முடியும். அப்ப மனதின் வாயிலாக நடைபெறுகின்ற கர்மம் அது. வாக்கும் அப்படிதான், இப்ப மந்திர உபாசனை வாய் வழியா நம்ம உச்சரிக்கும் போது அது பேச்சாக மாறி நமக்கு வெளிப்படுகின்றது ஒரு செயல் தான். அது மாதிரி உடல் வாயிலாக நம்ம பூஜை புனஸ்காரங்கள் செய்யறோம், அதுவும் ஒரு செயல் தான். அப்ப பார்த்தா இந்த மனம் வாக்கு மற்றும் இந்த உடல் மூலமாக செய்யப்படுகின்ற கர்மங்கள் எல்லாம் ஜீவன் தானாக விரும்பி தனக்காக வகுத்து கொண்ட கர்மங்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதுதான் இவர் சொல்றாரு, வகுத்த கர்மங்கள் செய்யவும் தவிரவும் மற்றொன்றாக்கவும் கூடும். அதை செய்யலாம் தவிர்க்கலாம் அல்லது வேற வேதமா அதை மாத்திக்கிட்டே இருக்கலாம். ஆனா மிகுந்த ஞானம் அப்படி என்று, தியானமும் விவேக ஞானமும் வேறே அப்படின்னு இங்க சொல்றாரு. அப்ப அது மாதிரி நம்ம கர்மங்களினால் செய்யப்படுகின்ற செய்யாமல் ஒரு செயலை தவிர்ப்பதுமோ அல்ல அந்த செயலை வேறொன்று செயலாக மாற்றுவதோ ஜீவனால் தான் முடியக்கூடியது. அது ஜீவன் தான் விரும்பி விரும்பி அப்படி மாத்தி மாத்தி செய்யறான், மனம் வாக்கு உடல்னால அவன் தான் விருப்பப்பட்ட மாதிரி அந்த செயல்களை மாற்றிக்கொள்கின்றான், ஒரு செயலை செய்கின்றான் அல்லது ஒரு செயலை செய்யாமல் தவிர்க்கின்றான் அல்லது ஒன்றை மற்றொன்றாக மாற்றிக்கொள்கின்றான். அப்போது அது ஜீவனால் முடியக்கூடியது. ஆனா இந்த விருத்தி ஞானம் என்பது எப்படிப்பட்டது, சாஸ்திர விசாரத்தினால் உண்டான விவேகத்தின் வாயிலாக தன் இயல்பான சொரூபத்தை அறிந்த மனம் அடைந்த தெளிவினால் வந்த ஞானம் தான் இங்க விருத்தி ஞானம் அப்படின்னு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க சொரூப ஞானம் விருத்தி ஞானம்ங்கிற சப்ஜெக்ட் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். சொரூப ஞானம்ங்கிறது நான் அதுவாகவே இருக்கிறேன் என்று தன்னுடைய சொரூபத்திலே நிலை பெற்று நிற்பது, அது வந்து பிரம்மனிஷ்டன் அப்படின்னு அதுக்கு பேரு, அது ஜீவன் முக்தருடைய நிலைப்பாடு. ஆனா விருத்தி ஞானம் அப்படிங்கிறது என்னன்னா, புறத்திலிருந்து சாஸ்திர விசாரங்களை உள்வாங்கி கொண்ட மனசு வந்து தன்னை அறிந்து தன்மயமாகி விடுகிறது. அதுக்கு வந்து இந்த சாஸ்திரம் தேவைப்படுகின்றது. அப்ப அந்த மாதிரி அறிந்த மனம் அடைந்த தெளிவினால் வந்த ஞானம் தான் இந்த விருத்தி ஞானம். ஆனா சொரூப ஞானம் அப்படிப்பட்டதில்ல. அது எப்படிப்பட்டது அப்படின்னா, விசாரணத்தினால் தன்னை பிரம்மம் என்று அறிந்து கொண்ட விருத்தி ஞானத்தினால் உண்டான விவேகம் இருக்கு இல்லையா, அந்த விவேகத்தின் மூலமாக தன்னை பிரம்மம் என்று அறிந்ததை அனுபவமாக தன்னுள் உணர்வதைத்தான் இங்க சொரூப ஞானம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். புறத்திலிருந்து ஏற்றி வைத்துக் கொண்ட விருத்தி ஞானம்ங்கிறது என்ன, சாஸ்திர விசாரம். சாஸ்திரத்திலிருந்து நிறைய விஷயங்களை உள்வாங்கிக்கிறோம். அதை நம்ம வந்து என்ன சாஸ்திரம் சொல்லுது, தத்துவமசி அப்படின்னு ஒரு மகா வாக்கியத்தை உபதேசம் பண்ணுது. அப்ப மனசு வந்து அதை கேட்டுது, என்ன சொல்லுது, அது எப்படிங்க நானே இறைவனா இருப்பேன் அப்படின்னு பல சந்தேகங்களை எழுப்புது. அந்த சந்தேகங்களுக்கு போற சாஸ்திரம் விடை அளிக்குது. அப்ப அதையெல்லாம் உள்வாங்கி மனசு என்ன பண்ணுதுன்னா, ஒரு தெளிவுக்கு வந்துடும். தெளிவுக்கு வந்த ஞானம் தான் அந்த விருத்தி ஞானம். ஆனா அந்த ஞானம் எப்படிப்பட்டது, அந்த ஞானத்தின் வாயிலாக ஒரு விவேகம் உண்டாகின்றது, மனதிற்கு வந்து ஒரு விவேகம், ஒரு அறிவு உண்டாகின்றது. அப்போதான் அதை தன்னை உணர்ந்து கொண்டு தன்மயமாக மாறிவிடுகின்றது. அப்படி மாறும்போதுதான் என்ன பண்ணுது, தன்னை பிரம்மம் என்று அறிந்ததை அனுபவமாக தன்னுள் உணர்கின்றது. பாருங்க, அதுதான் இங்க சொரூப ஞானம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ உண்மையில் பிரம்மமாகவே இருக்கின்ற தன் சொரூபத்தை மறந்து அறியாமையினாலே தன்னை அற்ப உடலாகவும் ஜீவனாகவும் பாவித்துக் கொண்டிருக்கின்ற பாவனையையும், விசாரத்தின் வாயிலாக உண்டான விவேகத்தினால் தன்னை பிரம்மமாக பாவிக்கின்ற பாவனையும் கற்பிதம் என்றுதான் நீங்க நம்ம கூற வேண்டும். ஏன்னா ரெண்டுமே ஒரு விதமான ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்கள் தான். இப்ப நம்ம எப்படி இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ தன்னை பிரம்மம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எப்படி நம்ம இதை தெரிஞ்சுக்கிறோம், சாஸ்திர ஞானத்தின் வாயிலாக தெரிந்து கொள்கிறோம். அதுவும் மனம் தான் தேவைப்படுது, அதுக்கும் மனசுதான் தேவைப்படுது. அதே மாதிரி இந்த தன்னை உடலாக அபிமானித்துக் கொள்வது எது, அதே மனசு தான். அப்ப இந்த ரெண்டு விஷயங்களும் மனசே தான் இருக்குது. அப்ப இந்த விசாரத்தின் வாயிலான உண்டான விவேகமா இருந்தாலும் சரி, அல்லது இந்த விசாரம் பண்ணாம அறியாமையிலே தன்னை உடலாக பாவித்துக் கொள்வதாக இருந்தாலும் சரி, இது ரெண்டும் மனதினுடைய கற்பனை, கற்பிதம் என்றுதான் நம்ம அறியணும். ஆனா விருத்த ஞானத்தினாலே மனதில் உண்டான தெளிவு அல்லது ஒரு மாற்றம் இருக்கு பாருங்க, அது என்ன பண்ணும்னா, தன் சொரூபத்தை அறிந்து கொள்ள உதவி புரிகின்றது. சாஸ்திர விசாரத்தின் வாயிலாக மனசு என்ன பண்ணதுன்னா, தன்னுடைய சொரூபத்தை தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பாக அதை பயன்படுத்தி கொள்கிறது. அப்படி பயன்படுத்தி கொண்டு அதுல நிலை பெறும் பொழுது அந்த சொரூபத்தில் தன் உணர்வில் அது எப்பொழுதும் இருக்கணுமே தவிர, தானே பிரம்மம் என்று தன்னை மீண்டும் மீண்டும் மனதினால் பாவிக்கின்ற மனோவிருத்தியான செயல்கள் அங்க அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இப்போ அந்த சொரூப ஞானமும் என்ன ஆகணும்னா, நமக்கு ஒரு அனுபவமா மாறணுமே தவிர, விருத்தி ஞானம் மாதிரி நான் பிரம்மம் நான் பிரம்மம்னு வாயில சொல்லிட்டு இருக்கிறதா மாறிடக்கூடாது. அப்ப அது என்ன ஆயிடும், நம்ம மந்திர ஜபதபங்கள் பண்ற மாதிரி ஆயிடும். இப்ப மந்திரம் ஜபதபங்கள்லாம் நம்ம என்ன பண்றோம், ஒரு ஈஸ்வர உபாசனை பண்ற போது இப்ப ஓம் நமச்சிவாயான ஒரு மந்திரத்தை எடுத்துட்டோம்னா அதையே நம்ம ஓயாம சொல்லிட்டு இருக்கிறோம். அப்ப அது புறத்திலிருந்து ஒரு செயலாக மாறிவிடுகின்றது. அது மாதிரி இப்ப நானே பிரம்மம் நானே பிரம்மம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அது புறத்துல ஒரு செயலாக மாறிவிடும். அது ஒரு மனோவிருத்தியான செயலாக மாறிவிடக் கூடாது, அது நமக்கு அனுபவமாக மாற வேண்டும், உணர்விலே அது ஒன்றிவிட வேண்டும் அப்படிங்கிறது சுட்டி காட்டுறாரு. ஆகவே வெளியிருந்து நம்ம ஏற்றி வைத்துக் கொண்ட ஞானம் வந்து ரெண்டுமே கற்பிதம் என்பதனால, இப்ப உண்மை சுரூபமான சொரூப ஞானத்துடன் ரெண்டையும் ஒப்பிட்டு மனமயக்கம் அடையாதே அப்படின்னு அவர் இங்க சுட்டி காட்டுறாரு. அதுதான் இந்த பாடலுடைய பொருள். அவர் என்ன சொல்றாருன்னா, ஜகத்தில் ஒன்றை ஒன்றா இவன் பாவிக்கும் தியானம் கற்பித யோகம், முகத்தமாம் கண்ட ஞானமே வாஸ்தவம், மோகமாய் மயங்காதே. மனம் வந்து இந்த விருத்தி ஞானத்தினாலே சொரூபத்தை அறிந்து கொள்கின்றது. அப்படி அறிந்து கொள்ளும் போது அது தன்னில் தன்மயமாய் மாறிவிடுகின்றது. அப்புறம் மனம்ங்கிற ஒரு விஷயம் அங்க இல்லை அப்படிங்கறத நம்ம தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த சொரூப ஞானம் தான் நமக்கு வந்து மேலான அறிவு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவா எந்த அறிவை நம்ம புறத்திலிருந்து அடைஞ்சாலும் அது உடனே பலன் கொடுக்காது. இப்போ ஒரு சயின்ஸ் சப்ஜெக்டா நம்ம படிக்கணும் அப்படின்னா, அந்த சயின்ஸினுடைய பிராக்டிக்கலை நம்ம வந்து செயல்முறைக்கு கொண்டு வரணும், அப்பதான் அது பிராக்டிக்கலா நடைமுறைக்கு சாத்தியமாகும். ஒரு மேத்தமேட்டிக்ஸ் படிக்கணும் அப்படின்னா, அந்த மேத்தமேட்டிக்ஸ் ஃபார்முலா வந்து நம்ம போட்டு பார்க்கணும், அப்பதான் நமக்கு அது ஒர்க் அவுட் ஆகும். ஆனா இந்த ஞானம் அப்படி இல்லை. இப்போ இந்த விருத்தி ஞானம் என்ன பண்ணுதுன்னா, தத்துவமசிங்கிற ஒரு விஷயத்தை உள்ள கொடுத்த உடனே அது பல்வேறு படித்தரங்களிலே நம்ம மனம் உள்வாங்கி அந்த உயர்நிலைக்கு வருகின்ற பொழுது அது தன்னில் தானாய் தன்மயமாய் மாறிவிடுது. பாருங்க அந்த சிச்சுவேஷன் என்ன சொல்றாருன்னா, இது வந்து செயல்படுற ஞானம் கிடையாது, உடனே பலன் கொடுக்க ஆரம்பித்து விடும் அப்படிங்கிறாரு. உடனே பலன், அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு அந்த ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு உயரிய ஞானமாக இது நமக்கு மாறி விடுகின்றது. அப்படி மாறின அடுத்த வினாடி அந்த சொரூபம் நமக்கு பிரகாசிக்க ஆரம்பித்து விடுகின்றது அப்படிங்கிறது தான் இங்க மகான்கள் சுட்டி காட்டிக்கிட்டே வராங்க. அடுத்த பாடல அவர் இதை பத்தி என்ன சொல்ல போறாருன்னு பார்த்துடலாம். அடுத்தது 83வது பாடல் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். கண்டறிந்தது ஞானம், கேட்டது தனை கருது பாவனை யோகம். கண்ட பேர் சொல கேட்டது மறந்து போம், கண்டது மறவாதே. கண்ட வஸ்து மெய், தியான வஸ்துக்கள் பொய். கருவி அஞ்ஞானத்தை கண்ட அக்கணம் கொள்வது ஞானமே, கருமம் என்று அறிவாயே. இங்க என்ன சொல்றாருன்னா, கண்டறிந்தது ஞானம், கேட்டது தன்னை கருது பாவனை யோகம் அப்படிங்கிறார். அதாவது சத்குருவின் வாயிலாக வேதாந்த சாஸ்திர விஷயங்களை எல்லாம் நல்லா கேட்டு உள்வாங்கிக்கிட்டு அதை பற்றி சிந்தித்து விசாரம் செய்து அறியாமைகளை எல்லாம் நீக்கி கொண்டா அதுக்கு பேர் வந்து விருத்தி ஞானம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்ப இவ்வாறு நம்ம அறியாமைகள் நீக்கி கொண்டு அந்த விருத்தி ஞானத்தின் மூலமாக தன்னுடைய உண்மை சொரூபத்தை நம்ம உணர்ந்து தன் இயல்பான அந்த சொரூபத்திலே எப்பொழுதும் நிலைத்து நின்றா அதுக்கு பேரு சொரூப ஞானம் அப்படின்னு பார்த்தோம். இப்ப ரெண்டு விதமான ஞானங்களை நம்ம பார்த்துக்கிட்டு வரோம், விருத்தி ஞானம் சொரூப ஞானம். அப்ப சாஸ்திரங்களை கேட்டதுனால உண்டான அந்த கேள்வி ஞானத்தினாலே நம்முடைய அறியாமைகள் எல்லாம் நீங்கி அகம் பிரம்மாஸ்மி நானே பிரம்மம் என்ற அந்த பாவனா தியானத்துல நம்ம எத்தனை காலம் விடாமல் செஞ்சாலும் என்றைக்காவது ஒரு நாள் இந்த உடலும் மனமும் தளரும் போது அது மறந்து போயிடும். ஏன்னா அது வந்து பாவனை தான், நான் அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற ஒரு பாவனையோட நின்று போயிடக்கூடாது. ஏன்னா அது வந்து ஒரு புறத்திலிருந்து ஏற்றி வைத்துக் கொண்ட ஒரு எண்ணமாகவே நின்று போயிடுச்சுன்னா அது நமக்கு நினைவாற்றல் இருக்கிற வரைக்கும் நம்ம அதை அந்த புரிதல் இருப்போம். நினைவு இல்லாம போச்சுன்னா அதை நம்ம மறந்து போயிடுவோம். அப்போ அது ஒரு பிரயோஜனமற்ற செயலாக மாறிவிடும். அதுவே தன் சொரூபத்தை உணர்ந்து அனுபவமாகவே அதை கண்ட ஜீவன் முக்தர்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த சொரூபம் இன்னது என்று காட்டி கொடுத்த அந்த நொடியிலேயே அறியாமைகள் முழுவதும் நீங்கி தன்னை உணர்ந்து அந்த பூரண ஞானத்தினால் தன் இயல்பிலே தன்னுணர்விலே தன்னில் தானா எப்பொழுதும் பிரம்மமாகவே இருக்கின்றார்கள். அதுதான் உண்மையானது, இதை நீ மறந்து விடாதே அப்படின்னு தான் இங்க சொல்றாரு. இந்த பாடலுடைய முக்கியமான கருத்து அதுதான். ஆகவே நம்ம அறியாமைகள் நீங்கி அந்த ஒன்றேயான பிரம்மத்தை தன் சொரூபமாக உணர்ந்தவர்கள் அனைத்து ஜீவர்களையும் தன்னை போன்றே அதை சேதனமாக காண்பதும் சாத்தியமாகும் அப்படிங்கிறார். ஏன்னா ஒரு ஜீவன் முக்தன் வந்து இந்த மாதிரி ஞானத்தை உள்வாங்கின பிறகு அவன் தன்னை இந்த உடல் மனத்தை கடந்து அந்த ஆன்மாவாகவே பார்க்கிறான், தன்னை அந்த சைத்தன்யமாகவே பார்க்கிறான். அப்படி தன்னை சைத்தன்யமாகவே பார்க்கின்றவன் வந்து தனக்கு புறத்தில் இருக்கக்கூடிய எந்த விஷயங்கள் அவன் பார்வையில பார்த்தாலும் காதுகளால் கேட்டாலும் அவனை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் அவனுடைய உருவமே தான், சைத்தன்யம் தான் அப்படின்னு அவனுக்கு தெரியும். ஏன்னா அவன் புறத்துல வந்து அதை பிரிச்சு பார்க்க மாட்டான். உடல் மனம் அப்படிங்கிற பேதமை எல்லாம் அவனுக்கு நீங்கி போயிடுது. ஏன்னா அவன் வந்து மனதளவில் சிக்கிக்கிட்டு இல்ல, அவன் வந்து சொரூபத்துக்குள்ள போயிட்டான். அப்ப சொரூபத்துக்குள்ள போன ஜீவன் முக்தன் வந்து தன்னுடைய சொரூபமாகவே அனைத்தையும் பாவிக்கிறான். அதுவே இந்த சாதாரண மனிதர்கள் என்ன பண்றாங்க, தன்னை உணராமல் தனக்கு வேறாக ஈஸ்வரனை பாவித்துக் கொண்டு இந்த ஜபதபங்கள் தியானம் போன்ற கர்மத்தை செய்வதனால அவருடைய அறியாமைகள் நீங்கி விடாது, இதை கற்பிதம் என்று கூற வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இதனாலதான் இந்த பாடல வந்து அவருக்கு ரொம்ப தெல்ல தெளிவாக மீண்டும் மீண்டும் அதையே நமக்கு சுட்டி காட்டுறாரு பாருங்க. அதுதான் இந்த பாடல தெளிவுபடுத்துறாரு. கண்டறிந்தது ஞானம், கேட்டது தன்னை கருது பாவனை யோகம். கண்ட பேர் சொல கேட்டது மறந்து போம், கண்டது மறவாது. கண்ட பேர் சொல கேட்டது அப்படின்னா வெளியிருந்து கண்ட விஷயங்களை உள்வாங்கி கொண்ட விஷயம் மறந்து போயிடும். ஏன்னா அது வந்து ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணம் தான். அது எப்ப மறக்கும், நம்முடைய மரண தருவாயில மறந்து போயிடும். ஏன்னா இறப்பு வரும்போது இந்த உடல் தளர்ச்சி அடைஞ்சிடுது, மனம் வந்து அப்படியே ரொம்ப கீழ்நிலைக்கு போயிடுது. அப்ப என்ன ஆகும், ஞாபக சக்தி குறைஞ்சிடுது. அப்ப எல்லாம் எந்த விஷயம் உள்ள இருந்தாலும் எல்லாம் ஞாபக மறதிக்குள்ள போய் மறந்து போயிடும். ஆனா கண்டது மறவாதே, தன்னுடைய சொரூபத்திலே தான் நிற்கின்ற அந்த அனுபவம் எப்பயுமே இருக்கும், அது மறந்து போகாது. ஏன்னா அதுதான் தன்னுடைய உண்மை யதார்த்தம், தன்னுடைய சொரூபம். அப்ப அந்த நிலைக்கு நம்ம வரணும். கண்ட வஸ்து மெய், தியான வஸ்துக்கள் பொய். அப்ப கண்ட வஸ்து தான் மெய். அவர் என்ன சொல்றாரு, தன்னை தான் உணர்ந்து தன்மயமாதல் தான் அங்க உண்மை. அதை விட்டுட்டு தியான வஸ்துக்கள், நம்ம புறத்திலிருந்து ஜபதபங்களும் தியானம் பண்றதெல்லாம் பொய்ங்கிறாரு. கண்ட வஸ்து மெய், தியான வஸ்துக்கள் பொய். கருவி அஞ்ஞானத்தை கண்ட அக்கணம் கொள்வது ஞானமே. அப்போ இந்த அஞ்ஞானத்தை கொள்வது எது, ஞானம்தான் கொள்ள முடியும். கருமம் அன்று அறிவாயே, அது கருமம்னு நினைச்சிக்காத அப்படின்னு சொல்லி காட்டுறாரு அந்த 83வது பாடல. அப்ப அதுதான் நம்ம இந்த விசாரத்தின் வாயிலாக நல்ல ஒரு தெளிவுக்கு வந்துடணும். அப்ப இவ்வாறு விசாரத்தின் வாயிலாக நம்ம அடைந்த அந்த விருத்தி ஞானம் என்ன பண்ணுதுன்னா நம்மிடத்துல ஒரு விவேகத்தை உண்டாக்குகின்றது, நம்முடைய அறியாமைகள் எல்லாம் நீக்கி நம்மை அந்த அறிவாக மாற்றுகின்றது. அந்த நிலையில நம்முடைய அனைத்து அறியாமைகளும் நீங்கி தன்னில் தானாய் தன்மயமாய் அந்த சொரூபத்துக்குள்ளேயே நிற்கிறோம், நிற்க முடியும். அந்த நேரத்தில் நமக்கு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாமே தன்னில் தானாய் நானாக தான் இருக்கிறேன்னு தெரியும். ஏன்னா நம்ம அங்கே சேதனமாக தான் நம்மளை பார்க்குறோம், இந்த உடலாக பற்று வைத்து பார்ப்பதில்லை. நம்ம அபிமானம் வந்து உடல் மேலிருந்து காணாம போயிடும். ஏன்னா பஞ்ச கோஷங்களையும் கடந்துறதுதான் சொரூப ஞானம். ஏன்னா விருத்தி ஞானம் வந்து நமக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குது, இந்த கோஷங்கள் எல்லாம் கடந்துடணும், இந்த அஞ்சு கோஷங்கள் நீ கிடையாது அப்படின்னு சொல்லி அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம் அப்படிங்கிற எல்லா கோஷங்களையும் நீக்க சொல்லி அந்த கடைசி ஆனந்தமய கோஷத்தையும் நீக்கி அந்த காரணத்தேகமும் அற்ற அந்த பூரண அறிவு தான் நீ அப்படின்னு நமக்கு சுட்டி காட்டுது. அப்போ அந்த நிலையை வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? ஒரு நாள் ஒரு வாரத்தில் தெரிஞ்சிக்க முடியாது. தொடர்ந்து இந்த பாடங்களை நம்ம படித்து படித்து உள்வாங்கி நம்ம அந்த நல்ல மனது அதை புரிந்து கொள்ளும் போது அந்த மனம் வந்து தன்னுடைய சொரூபத்துக்கு திரும்பிடுது. இனிமேல் அந்த மனம் இருக்காதங்க. அந்த நிலைப்பாடை தான் இங்கே ஒரு மீண்டும் மீண்டும் சொரூப ஞானம் அப்படின்னு சுட்டி காட்டுறாரு. அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அடுத்தது 84வது பாடலில் மீண்டும் என்ன சொல்றாருங்கிறதையும் பார்க்கலாம். சர்வ முக்தியை தருகின்ற தியானமும் சத்தியம் அன்று என்றால் சர்வ முக்தியும் சத்தியம் அன்று என்று சங்கியாதே நீக்கே. உருவம் கேட்டவன் தியானிக்கும் பொழுதில் அவ்வுருவம் வாஸ்தவம் அன்றே, உருவமாகும் அப்பொழுது கண்ணால் கண்ட உருவம் வாஸ்தவமாமே. இப்ப இங்க சிஷ்யன் கேட்கிறான் கேள்வி, என்ன கேட்கிறான்னா, சர்வ முக்தியை தருகின்ற தியானமும் சத்தியம் அன்று என்றால், அதாவது நம்ம தியானம்தான் நமக்கு முக்தி கொடுக்கும் நான் நினைச்சிக்கிட்டு இருந்தேன். சர்வ முக்தியை கொடுக்கக்கூடியது தியானம், தியானம் பண்ணா எனக்கு நல்ல முக்தி வந்துடும் நான் நினைச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப நீங்க திடீர்னு என்ன சொல்றீங்க, சர்வ முக்தியை தருகின்ற தியானமும் சத்தியம் அன்று என்றால் சர்வ முக்தியும் சத்தியம் இல்லாம போயிடுமே. அப்போ நீங்க சொல்ற அந்த முக்தி கூட சத்தியம் இல்லாம தான் இருக்கணும். தியானமே சத்தியம் இல்லை பொய்ன்னு சொல்றீங்க, அப்ப முக்தி மட்டும் எப்படி சத்தியமா இருக்க முடியும்? அப்ப அதுவும் பொய் தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சிஷ்யம் கேட்கிறான். அந்த கேள்விக்கு ஒரு பதில் சொல்றாரு பாருங்க. சர்வ முக்தியை தருகின்ற தியானமும் சத்தியம் அன்று என்றால் சர்வ முக்தியும் சத்தியம் அன்று என்று சங்கியாதே நீ கேள். சங்கியாதேன்னா சந்தேகப்படாதே, அது நான் சொல்ற கேளு தெளிவுபடுத்திக்கொன்னு சொல்லி இங்க சொல்ல வர்றாரு. என்ன சொல்றாருன்னா, உருவம் கேட்டவன் தியானிக்கும் பொழுதில் அவ்வுருவம் வாஸ்தவம் அன்றே, உருவமாகும் அப்பொழுது கண்ணால் கண்ட உருவம் வாஸ்தவமாமே. அதாவது அவர் இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, மகனே, நம்முடைய எல்லா துக்கங்களையும் முழுமையாக நாசமாக்கக்கூடிய அந்த முழுமையான முக்தி உண்மை அல்ல என்று சந்தேகம் கொள்ளாதே, சந்தேகப்படாதே. நான் கூறுவதை நல்லா கவனமாக கேள், சமாதானமாக கேள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, முக்திகள் பலவாறாக கருதப்படினும், அந்த முக்தியை நம்ம எப்படி சாஸ்திரத்துல படிச்சிருக்கோம், சாலோகம், சாரூபம், சாமீபம் அப்படின்னு நிறைய முக்திகள் நம்ம பார்த்தோம். ஏன்னா நம்ம கடந்த பாடங்கள்ல அந்த முக்தியினுடைய படிநிலைகளை பார்த்தோம். அதுல சாரூபம், சாலோகம், சாமீபம் அப்படிங்கறதெல்லாம் பதமுக்தி அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் கடைசியா நம்ம வந்து பரமுக்தின்னு ஒரு விஷயத்த பார்த்தோம். அதே மாதிரி மார்க்கங்கள் பார்த்தோம், தாச மார்க்கம், சக மார்க்கம் அப்படின்னு மார்க்கங்களை பார்த்தோம். கடைசியா வந்து நம்ம ஞானத்துக்கு வரும்போது சன்மார்க்கம் அப்படின்னு ஒரு விஷயத்த பார்த்தோம். அப்ப இது மாதிரி பலவாறான முக்திகள் இருக்கிறது, அது பலவாறாக கருதப்படுகின்றது. அந்த நிலையில நம்ம ஈஸ்வரனை வந்து சகுண பிரம்மமாக உருவத்திலே, ஒரு உருவத்திலே நான் எனக்கு சிவபெருமானாக பிடிச்சிருக்கிறது அப்படின்னு ஒருத்தர் சிவனை வழிபாடு பண்றான்னு வச்சுக்கோங்க, இன்னொருத்தர் எனக்கு விஷ்ணு தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு விஷ்ணுவை வழிபாடு பண்றான்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த உருவ பேதத்தினாலே இறைவன் இப்படித்தான் இருப்பான் என்று ஒரு பாவனை செய்து கொண்டு அவன் புறத்திலே வழிபடுகின்றான். ஏன்னா அவனுக்கு அப்படித்தான் எண்ணங்கள் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது. அவனுடைய எண்ணம் எப்படி ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது? இப்ப ஈஸ்வரன் என்கின்றவன் எப்படி இருப்பான் அப்படின்னு அவனுக்கு சொன்ன உடனே சிவம்ங்கிற ஒரு பேரை கொடுத்துட்டு பாரு, இந்த சிவன் எப்படி இருப்பான்னா, ஜடாமுடி வச்சிருப்பான், பிறகு சூடி இருப்பான், கையில சூடாயுதம் வச்சிருப்பான் அப்படின்னு சொல்லி சிவனுக்கு ஒரு உருவத்தை கொடுத்துட்றான். அதே மாதிரி விஷ்ணுவுக்கு ஒரு உருவத்தை கொடுத்துட்றான். இப்ப விஷ்ணு என்ன சொல்றான், சங்கு சக்கரதாரியா வருவான் அப்படின்னு சொல்றான். அப்புறம் சில அம்பாள் உபாசகர்கள் இருக்காரு, அப்ப அம்பாள் எப்படி இருப்பான்னு அதுக்கு ஒரு உருவம். அப்ப இது மாதிரி நம்முடைய மார்க்கங்கள் பலவாறாக இருக்கின்றது. நம்ம ஏற்கனவே அதெல்லாம் பார்க்கிறோம், சமயங்கள் எல்லாம் பார்த்தோம், சைவம், வைணவம், சாக்தம், கௌமாரம் அப்படின்ட்டு நிறைய சமயங்கள் இந்தியாவில் உருவாகியது. அப்ப அதன் அடிப்படையில பல்வேறு பக்தி நிலைகள் நம்ம இடத்துல இருக்கின்றது. அப்ப அதன் வழியாக நம்ம என்ன பண்றோம், சகுண பிரம்ம உபாசனை பண்றோம். சகுணம்னா உருவத்திலே இறைவனை உபாசனை பண்றோம். ஆனா இந்த மாதிரி நம்ம வழிபட்டாலும், தியானமாக மனதால் பாவித்து அதை வந்து நம்ம மனசுக்குள்ளேயே அகத்திலே வழிபட்டாலும் கூட, அந்த இறைவன் வந்து ஒரு பாவனா ரூபத்தில் தான் இருக்கிறான். உண்மையிலேயே நீங்க அந்த இறைவனை பார்க்கலையல்ல. இப்ப சிவபெருமான் இப்படிதான் இருப்பாரு, சிவபெருமான பார்த்துட்டா நீங்க வழிபாடு பண்ணீங்க, இல்ல விஷ்ணு இப்படிதான் இருப்பாரு, விஷ்ணுவை பார்த்துட்டு வழிபாடு பண்ணீங்களா? ஒரு பாவனை, ஏன்னா அப்படித்தான் இருப்பாருன்னு ஒரு உருவத்துல ஒரு இமேஜினேஷனை நம்ம கிரியேட் பண்ணிக்கிட்டு அந்த இமேஜினேஷன் மூலமா நம்ம அந்த இறைவனை வழிபாடு பண்றோம். அது உண்மை அல்ல, பொய்யானது அப்படின்னு நீங்க சொல்றாரு. அதுதான் இந்த பாடல அவர் சொல்ல வர்ற விஷயம். உருவம் கேட்டவன் தியானிக்கும் பொழுது அவ்வுருவம் வாஸ்தவம் அன்றே. ஏன்னா அவன் உருவத்துல உண்மையை நினைச்சுக்கிட்டு அந்த வழிபாடு பண்றான் இல்லையா, அது வாஸ்தவம் இல்லப்பா, அது பொய்யானதுன்னு சொல்றாரு. அப்ப அது மாதிரி பாவனையினால் ஈஸ்வரனை உருவத்தில் பாவித்து செய்யப்படுகின்ற மூர்த்தி தியானமும் அந்த தியானத்தினால் கிடைப்பதாக கருதுகின்ற முக்தியும் பாவனை ஆதலால். ஏன்னா இவன் என்ன பண்றான், அந்த மாதிரி ஒரு உருவ வழிபாட்டுல இறைவனை வழிபாடு பண்ணிக்கிட்டு நான் இறைவனை பக்கத்துல போய் நெருங்கினேன் சாமீபம் அப்படி, அவருடைய லோகத்துக்கே நான் போயிடுவேன், வைகுண்டத்துக்கே போய் அப்படியே பெருமாள் பக்கத்துல உட்காந்துக்குவேன் அப்படின்லாம் ஒரு கற்பனை பண்ணிக்கிறான். பாவனை தானே, அப்படியெல்லாம் உண்மையிலே கிடையாது. அதை நான் ஏற்கனவே கடந்த பாடங்கள்ல தெளிவுபடுத்திருக்கேன். அதாவது இந்த சாரூபம் சாலோகம் எல்லாம் மனதினுடைய படிநிலைகள் அப்படின்னு நான் கடந்த பாடங்கள்லையும் தெளிவுபடுத்திருக்கேன். நீங்க அதை வந்து மீண்டும் கேட்டுக்குங்க. ஏன்னா நம்ம திருப்பி திருப்பி பழைய கிளாஸ்க்கே போனோம்னா டைம் எடுத்துரும். அப்ப அதை நீங்க புரிந்து மீண்டும் மீண்டும் கேட்டு ஒரு நல்ல புரிதலுக்கு வரும்போது அதெல்லாம் பாவனைன்னு தெரிஞ்சுக்கிட்டா அது ஒரு கற்பிதம், ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணம். அதுவே இந்த சாஸ்திரத்தை சரியான சத்குருவின் வாயிலாக உள்வாங்கி நிர்குண பிரம்மத்தை, அதாவது சகுண பிரம்மங்கிறது உருவம், நிர்குண பிரம்மங்கிறது உருவம் மற்றது அரூபம். அப்ப அந்த இறைவனை உண்மை சுரூபமாக, இறைவனுடைய உண்மை சுரூபம் என்ன, நிர்குண பிரம்மம் வந்து ஒரு சைத்தன்யம், அதை கண்களால் பார்க்க முடியாது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு சைத்தன்யத்தை நம்ம இந்த மாதிரி சாஸ்திர விசாரங்கள் வெளியிருந்து ஏற்றி வைத்துக் கொண்ட அந்த விருத்தி ஞானத்தினாலே புரிதலுக்கு வருகின்ற பொழுது மறு வினாடியே தனக்கு வேறாக இந்த பிரபஞ்சத்தில் எதுவும் இல்லை என்பதை அறிந்து கொண்டு அந்த கண்ணால் காணுகின்ற எல்லா உருவங்களும் தான் கண்ட ஈஸ்வரனாகிய தன் சொரூபம் மட்டுமேங்கிற அந்த ஞானம் வந்து உண்டாகி விடுகின்றது. ஏன்னா எப்போ இந்த சாஸ்திர விசாரத்துக்குள்ள வந்து தன்னை யார் என்று அறிந்து கொள்ளுகின்ற பொழுது அந்த மறு வினாடி அந்த விருத்தி ஞானம் என்ன பண்ணுது, தன்னுடைய சொரூபத்தை காட்டி கொடுத்து விடுகின்றது. இதுக்கு முன்னாடி தன்னுடைய சொரூபத்தை காட்டி கொடுக்கல. நீங்க வேற என்ன முயற்சிகள் பண்ணாலும், தியானம் பண்ணாலும், ஜபம் பண்ணாலும், பூஜை பண்ணாலும் கூட அது புறத்திலே நமக்கு வேறாக ஒரு விஷயத்தை பாவித்து கொண்டு மனம் செய்து கொண்டிருக்கின்றது. அப்ப மனம் வந்து அது எதையோ தேடுது. அப்புறம் அந்த மனசை என்ன பண்ணுது, புறத்துல வந்து வேற்றுமைகளை உண்டாக்கி கொள்கின்றது. எப்படிப்பட்ட வேற்றுமைகள், இப்ப எனக்கு வந்து சிவபெருமானை பிடிச்சிருக்குன்னா நான் சிவனை மட்டும்தான் வழிபாடு பண்ணுவேன், எனக்கு விஷ்ணு வேண்டியது இல்லைங்குது. இப்ப விஷ்ணு வழிபாடு பண்றவன் என்ன சொல்றான், எனக்கு சிவபெருமான் வேண்டியதில்லை, எனக்கு விஷ்ணு பக்தி பண்ணா போதும் அப்படிங்கிறான். அப்ப இதெல்லாம் என்ன பண்றான், இறைவனையே வந்து இவன் புரிஞ்சிக்காம அந்த பேதமைகளை உண்டாக்கி கொண்டு அந்த இறைவனுக்குள்ளேயே ஒரு பாலிடிக்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறான். அரசியல்வாதி மாதிரி எனக்கு இந்த அரசியல்வாதி தான் பிடிக்கும், அந்த அரசியல்வாதி பிடிக்காதுங்கிற மாதிரி இறைவனை, எனக்கு இந்த இறைவன் தான் பிடிக்கும், அந்த இறைவனை பிடிக்காது அப்படிங்கிறத ஒரு வேறுபாடுக்குள்ள வந்துடுறான். இப்ப இந்த பிரச்சனை எல்லாம் என்ன, மனதினுடைய பிரச்சனைகள் அவர் சொல்லி சுட்டி காட்டி அப்படிப்பட்ட விஷயங்களை வந்து புறத்துல தேடாதப்பா, அது வந்து உனக்கு மேலும் மேலும் கீழ்நிலைக்கு உன்னை கொண்டு போயிடும். அதுவே இந்த சாஸ்திர விஷயத்தை உள்வாங்கி அகத்துல தேடினீன்னா, மனதுக்குள்ள நீ உன்னை பார்த்தீங்கன்னா, இந்த மனசு இந்த விஷயத்தை நல்லா உள்வாங்கி உள்வாங்கி தன்னை யார் என்று தெரிந்து கொள்ளுகின்ற பொழுது, அந்த தெளிவுக்கு வருகின்ற பொழுது தன்னில் தானே கரைந்து போகின்றதுங்கிறதா இங்க இந்த சாஸ்திரத்தினுடைய சாராம்சமே. அப்ப என்ன பண்ணுதுன்னா, மனசு தன் சொரூபத்தை தெரிந்து கொண்டு அந்த நான்ங்கிற அந்த அகங்காரத்தை இழந்து விடுகின்றது. அப்புறம் மனம்ங்கிற ஒரு விஷயமே அங்க இல்ல, அப்புறம் அங்க அறிவு மட்டும்தான் இருக்குது, அது இறைவன் மட்டும்தான் அங்க இருக்கிறான் அப்படிங்கிற அந்த நிலைக்குள்ள நம்ம வரணும். அதனாலதான் இந்த மாதிரி விருத்தி ஞானம் தான் அந்த சொரூப ஞானத்தை காட்டி கொடுக்கின்றதுங்கிறத மகான்கள் மீண்டும் மீண்டும் சுட்டி காட்டுறாங்க. அப்படி சுட்டி காட்டுறதுன்னா மறு வினாடியே நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் இது. தன்னில் தன் சொரூபத்தை அப்பொழுதே உணரக்கூடிய ஒரு விஷயம் எப்ப நடக்கும் அப்படின்னா, இந்த விருத்தி ஞானம் வந்து சொரூப ஞானத்தை காட்டி கொடுக்கின்ற நிலைப்பாட்டுக்குள்ள மனம் உயர்கின்ற பொழுது அது சாத்தியமாகும் அப்படிங்கிறத சுட்டி காட்டுறாங்க. இப்ப இதை பற்றி மீண்டும் 85வது பாடல என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். ஜடமதாகிய தியானம் மெய்யாகிய சர்வ முக்தியை நல்கும் திடமமானது எப்படி எனில், அவரவர் தியானமே பிறப்பாகும். உடல் ஆசையால் தியானிக்கில் தியானித்த உடல்கள் ஆகுவர் மைந்தா, தொடர்பவம் கெட சொருபமே தியானிக்கில் சொருபமாகுவர் மெய்யே. இப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, ஜடமதாகிய தியானம் மெய்யாகிய சர்வ முக்தியை நல்கும் திடமமானது எப்படி என்றால், இப்ப நீ தியானம்னு ஒரு விஷயத்த நினைச்சு செஞ்சிட்டு இருக்கிற இல்லையா, தியானம் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, அது வந்து தியானம் உண்மை அல்ல, அது ஒரு பொய்ன்னு சொன்னேன். ஆனா அப்படிப்பட்ட பொய்யான தியானம் எதையை நோக்கி செய்யப்படுகின்றது, ஒரு பொய்யான மூர்த்தியை நோக்கி செய்யப்படுகின்றது. ஏன்னா நம்ம மூர்த்தி தியானம் பண்றோம். இப்ப தியானம் பண்ணும்போதே பெரும்பாலும் நம்ம என்ன பண்றோம், நமக்கு வேறாக ஒரு இறைவனை பாவித்துக் கொள்கின்றோம். சிவபெருமானை நோக்கி தியானம் பண்றோம்னா அது ஒரு மூர்த்தி தியானம், சிவமூர்த்தி தியானம். விஷ்ணுவை நோக்கி தியானம் பண்றோம்னா விஷ்ணு மூர்த்தி தியானம். அப்ப இந்த மூர்த்தி தியானத்தை நமக்கு முழுமையான முக்தியை கொடுக்குமான்னா கொடுக்காது. ஏன், நமக்குதான் பேதம் இருக்கே, இது வேறு அது வேறுங்கிற பிரிவினை, அப்புறம் அந்த உருவத்தின் மேல போய் மனசு சிக்கிட்டு இருக்குது. அப்ப இந்த பொய்யான மூர்த்தி தியானங்களை கொண்டு முழுமையான முக்தியை பெறலாம் என்ற நம்பிக்கையை மக்கள் எப்படி திடமாக கருதுகிறார்கள் அப்படின்னு கேட்டா, பல சாஸ்திரங்களை கற்று அவரவர்கள் விருப்பமுடன் கூடிய உருவத்தில் ஈஸ்வரனை பாவித்து தியானிப்பதும், பல்வேறு யோக மார்க்கத்திலே கர்மங்களை செய்து அவரவர்களின் அந்தந்த பாவனைகளுக்கு ஏற்ப பலன் உண்டாகின்றது அப்படிங்கிறார். எப்படிப்பட்ட பலன் உண்டாகிறது? அவர்கள் எந்த மாதிரி உருவத்துல தியானம் பண்றார்களோ அந்த உருவத்துக்கு காரணமாக அவர்கள் அமைந்து விடுகின்றார்கள் சொல்றாரு. அதாவது உருவமற்ற ஒன்றேயான நிர்குண பிரம்மமான உபாசனை வந்து அவர்களது மனதில் கற்பனைக்கு ஏற்றவாறு ஒரு உருவத்தை வடித்துக் கொண்டு அந்த உருவத்தை தியானம் பண்றாங்க. அப்படி ஒன்றேயான ஈஸ்வரனை வந்து சிவனாக உருவத்தில் வடித்து தியானிப்பவர்கள் வந்து விஷ்ணு உருவத்தை ஏற்க மறுக்கிறார்கள். விஷ்ணு உருவத்தில் தியானம் பண்பவர்கள் வந்து சிவன் உருவத்தை ஏற்க மறுக்கிறார்கள். அப்ப இது போன்ற மற்ற கடவுளின் உருவங்களில் ஈஸ்வரனை வடித்துக் கொண்டு, அதாவது உருவமற்ற இறைவனை வந்து உருவத்தில் வடித்துக் கொண்டு அதை அம்பாளாக முருகனாக விநாயகனாக பல உருவங்களில் தியானிப்பவர்களின் நிலை இருக்கிறது. அப்ப ஒன்றேயான ஈஸ்வரனை ஒரு உருவத்தில் கொண்டு வந்து சகுண பிரம்ம உபாசனையாக வழிபட்டாலும் தியானித்தாலும் மற்ற உருவங்கள் ஏற்க முடியாத மனோபாவத்தால் அவனை அவமதிக்கின்றார்கள் அப்படின்னு நீங்க சொல்றார். அதாவது இப்போ ஈஸ்வரனை வந்து நம்ம என்ன பண்றோம், ஒரே இறைவன் தான், ஆனா நம்ம அறியாமையினால வந்து பல்வேறு உடல்களை அந்த இறைவனை உண்டாக்கி வைத்துக் கொண்டு இந்த இறைவன் உயர்ந்தவன் அந்த இறைவன் தாழ்ந்தவன் அப்படின்னு நமக்குள்ள அந்த பேதமையை உண்டாக்கி கொண்டு அந்த உபாசனை வழிபாடுகள் என்ன பண்ணுதுன்னா நம்முடைய அறியாமையை மேலும் வலுப்படுத்தி கொண்டு நம்முடைய அஜ்ஞானம் வந்து கீழ்நிலைக்கு தான் கொண்டு போதே தவிர நமக்கு அந்த சொரூபத்தை காட்டி கொடுக்குற நிலைக்கு நம்ம வர முடியறதே இல்லை. அப்புறம் மேலும் நம்ம என்ன பண்றோம், உயிரற்ற ஜடப்பொருள்கள் ஈஸ்வரனை உருவகித்து தியானிக்கின்றவர்கள் தன் கண்முன்னே இருக்கின்ற உயிருள்ள ஜீவர்களில் ஈஸ்வரனை காண மறுக்கின்றார்கள் அப்படிங்கிறார். உயிரற்ற உடல்ல ஒரு கல் சிலையை போய் இறைவனா பாவிக்கிறான், சிவபெருமான வந்து ஒரு கல்லுல வடிச்சுக்கிட்டு சிவனா வழிபடுறான், ஒரு விஷ்ணுவை வந்து கல்லுல வடிச்சுக்கிட்டு விஷ்ணுவா வழிபடுறான். ஆனா அந்த கல்லு கிட்ட காட்டுற அந்த அன்பும் பக்தியும் உயிருள்ள ஜீவர்களிடத்துல இவன் காட்ட மறுக்கின்றான் அப்படிங்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால என்ன ஆகுது, அந்த ஈஸ்வரனை வந்து ஒரு உருவத்தில் கற்பித்துக் கொண்டு அந்த வடிவத்திலேயே அவனை பாவனை செய்து தியானிப்பதனாலே அந்த உருவத்திலேயே ஈஸ்வரனை காண வேண்டும் என்றும் அடைய வேண்டும் என்றும் ஆசைப்படுகின்றான். அவன் என்ன உருவத்துல இறைவனை விரும்புகின்றானோ அந்த உருவத்துல ஈஸ்வரனை பார்க்கணும்னு ஆசைப்படுறான். இப்ப சிவபெருமான உருவத்துல அவன் ஈஸ்வரனை பாவிக்கும் போது அவனுடைய மனசு எப்படி தோணும், இப்ப ஈஸ்வரனை கண் முன்னாடி தோன்றுனாருன்னா ஜடா முடி வச்சுக்கிட்டு வரணும், கையில ஒரு திருசூலம் வச்சுக்கணும், உடுக்க வச்சுக்கணும், அவர் தான் சிவபெருமான், அவரை தான் நம்புவேன் அப்படிங்கிறான். அதுவே இந்த மொத்த பிரபஞ்சமாக ஈஸ்வரன் கண்ணு முன்னாடி காட்சி ஆயிட்டு இருக்கான், அதை நம்ப மாட்டேங்கிறான். ஏன்னா இவனுடைய கற்பிதமான ஒரு உருவத்துக்குள்ள கடவுளை பார்க்கறான், அதுலதான் கடவுள் வேணுங்கிறான். ஆனா கண் முன்னாடி இருக்கிற ஜீவர்கள் எல்லாம் அந்த ஈஸ்வரன் தான் அப்படிங்கிறது தெரியாம இருக்கிறான். ஏன் தெரியல, இந்த சாஸ்திரம் படிக்கலாதனால தெரியல. சாஸ்திரம் படிக்கும் போதுதான் அது சுட்டி காட்டுது, நீ நினைக்கிற மாதிரி இந்த உருவத்துல இருக்கிறதெல்லாம் தனித்தனி உருவங்கள் கிடையாது, இது மொத்த பிரபஞ்சமும் ஈஸ்வரனுடைய உடலாக இருக்கிறது அப்படின்னு சாஸ்திரம் நாங்கள் சுட்டி காட்டுது. அப்ப இந்த மொத்த பிரபஞ்சமும் ஈஸ்வரனுடைய உடலாக இருக்குது அப்படின்னா அப்ப இங்க இருக்கிற ஆடு மாடு கோழியிலிருந்து எறும்புலிருந்து யானை வரைக்கும் மனிதர்கள் எல்லாருமே ஈஸ்வரனுடைய ஒரு அங்கம் தான், ஈஸ்வரனுடைய ஒரு உடல் தான். அப்ப இது எல்லாமே இறைவனாக நம்ம பார்க்கக்கூடிய நிலை தானே, இங்க இருப்பதெல்லாம் இறைவனே அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள நம்ம வர முடியும். அப்ப அதை விட்டு விட்டு நாம வந்து தனியாக ஒரு உருவத்துக்குள்ள போய் சிக்கிக்கிட்டு இந்த உருவம் தான் இறைவன் சொல்லிட்டு ஒரு கற்சிலையை கடவுளாக பாவித்துக் கொண்டிருப்பது நம்முடைய அறியாமை அப்படிங்கிறத சுட்டிக்காட்டி, அப்ப அவரவர்கள் ஆர்வத்தில இந்த உடலை விட்ட பிறகு அவர்கள் அடைய விரும்புகின்ற மற்ற லோகங்களான இப்ப இந்த உருவ வழிபாட்டினால அவங்க என்ன நினைக்கிறாங்க, இப்ப நான் சாமீபத்துல இறைவன் பக்கத்துல போய் உட்காந்து வைகுண்டத்துல சேவை செய்ய போறேன், அப்புறம் சொர்க்கலோகத்துல போய் அப்படியே நான் இந்திரன் கூட உட்காந்துட்டு இருப்பேன், அப்புறம் வந்து வைகுண்டம் போற மாதிரியே நான் பிரம்மலோகத்துக்கு போறேன் கைலாசத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு பல லோகங்களை கற்பனை செய்து கொள்கின்றார்கள். அதெல்லாம் வந்து ஒரு முக்தியாகவும் பார்க்கின்றார்கள், சாலோக முக்தி சாரூப முக்தின்ட்டு. ஆனா இது எல்லா முக்தியுமே இந்த சாமீப முக்திங்கிற முக்தி எல்லாமே என்ன கொடுக்குது நமக்கு, வெறும் பதமுக்தியை தான் கொடுக்கும். அந்த இறைவன் இப்படிப்பட்டவன் அப்படின்னு தெரிந்து கொள்ள ஒரு பதமுக்தியை தான் கொடுக்குமே தவிர அதன் வாயிலாக அவர்கள் அந்த இறைத்தன்மையை அந்த இறைவனை புரிந்து கொள்வதில்லை அடைய முடிவதில்லை அப்படின்னு சுட்டி காட்டிட்டு, அந்த வாழும் பொழுதே ஆனந்தமயமான முழுமையான ஜீவன் முக்தியை விரும்பாமல் இறந்த பிறகு அடைய வேண்டும் என்ற கற்பனையான இது போன்ற முக்திகளையும் லோகங்களையும் தான் இவர்கள் விரும்புகிறார்கள். அப்ப இவர்களுடைய அறியாமையை நீக்க விரும்புகின்ற சாஸ்திரம் இதை கற்பிதம் என்றே கூறுகின்றது அப்படிங்கிறார். கற்பனையும் தான் இதை சொல்லுது, ஏனெனில் உடல் எடுத்த அனைவருமே அழிவுக்கு உட்பட்டவர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாதுங்கிறாரு. ஏன்னா இப்ப இந்த உடல்ல வர்றது எல்லாமே என்ன பண்ணுது, ஒரு நாள் இல்லாம போயிடுது. அப்ப இறைவன் உடல்ல வந்தான்னா அது எப்படி இறைவனாக இருக்க முடியும், அப்ப அது இல்லாம போகக்கூடிய ஒரு விஷயம் தானே. அப்ப வந்து போற ஒரு விஷயம் வந்து எப்படி இறைவனாக முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம எழுப்பும் போது, இப்ப நம்ம வழிபாடு பண்ணுகின்ற பூஜைகள்ல இருந்து எல்லாமே ஒரு நாள் இல்லாம தான் போக போகுது. அப்ப அந்த அடிப்படையில் இப்ப ஈஸ்வரனே கூட பாத்தீங்கன்னா யோனியின் வழியாக ஒரு இறைவனாக வர்றான்னு வச்சுங்க மனித உடல்ல, இப்ப அவன் பகவான் கிருஷ்ணராக வரட்டும் ராமனாக வரட்டும் ஆனா அந்த மாதிரி ஒரு அவதாரம் எடுத்து அவன் பூமிக்கு வந்தாலும் கூட அவன் என்ன பண்றான், இந்த உடலை விட்டு விட்டுத்தான் போக வேண்டியிருக்கிறது. அப்ப அது போன்ற எல்லா உருவங்களும் இந்த உடல்ல வந்தாலும் அதுக்கு இந்த நிலைதான், இதுதான் சத்தியம். அப்ப என்ன புரிஞ்சுக்கணும், அப்ப இந்த ஈஸ்வர உடல் அப்படிங்கிறது இந்த கல்லுல பார்த்தாலும் சரி, நீங்க புல்லுல பார்த்தாலும் சரி, இந்த மொத்த பிரபஞ்சத்துல இறைவன் எப்படிப்பட்ட உருவத்துல இருந்தாலும் இது வந்து ஒரு மொத்த ஈஸ்வரனுடைய உடலாக நம்ம பாவித்தாலும் கூட ஈஸ்வரனுடைய தாற்பயம் என்ன அப்படின்னு கேட்டா, அவன் ஒரு மாயா சக்தி, ஒரு மாயா சுரூபம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு மாயா சுரூபம் வந்து வந்து போகின்றது, அது இருப்பதில்லை, அது வந்து மாறிக்கொண்டே இருக்கின்றது. அது இன்று ஒரு நிலையில் இருக்கும், நாளைக்கு ஒரு நிலையில் இருக்கும். அப்ப நாமளும் அப்படிதான் இந்த உலகத்துல ஒவ்வொன்றையும் பாக்குறோம். இன்னைக்கு இருந்த ஒருத்தன் நாளைக்கு இல்லாம போயிடுறான், நேத்திருந்த புல்லு இன்னைக்கு கருகி போகுது, போன வருஷம் பார்த்த மரம் இன்னைக்கு பட்டு போகுது. அப்புறம் இந்த மாதிரி எல்லா ஜீவர்களும் நம்ம கண்ணெதிரிலேயே மறைந்து கொண்டே இருக்கின்றது. அப்ப எல்லாமே வந்து வந்து போகின்றது. அப்படி வந்து வந்து போகின்ற இவைகள் எல்லாமே உண்மை கிடையாது, சாஸ்வதம் கிடையாது, இதெல்லாம் அழியக்கூடியது. ஆனால் என்றும் அழியாத சேத்திரமாகிய அந்த பரபிரம்மம் வியாபித்து இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கின்றது. அப்ப அதைத்தான் நம்ம பார்க்கணுமே தவிர, இந்த உடல் மேல பற்று அபிமானம் கொண்டு நம்ம பண்ணுகின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் நம்மை உயர் ஞானத்துக்கு கொண்டு செல்லாது. அந்த உயர் ஞானமாகிய சன்மார்க்கத்தையும் நம்ம அடைய முடியாது அப்படிங்கறத இங்க சுட்டி காட்டுறாரு. அதுதான் இந்த பாடலுடைய முக்கியமான விஷயம். அதுதான் இந்த பாடலை மீண்டும் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். பாருங்க, இந்த பாடல் என்ன சொல்றாருன்னா, உடல் ஆசையால் தியானிக்கின்ற தியானித்த உடல்கள் ஆகுவர் மைந்தா, தொடர் பவம் கெட சொருபமே தியானிக்கில் சொருபமாகுவர் மெய்யே. இப்ப தொடர் பவம் கெட அப்படின்னா, இப்ப நம்முடைய பிறப்பு இறப்பு அப்படிங்கிற இந்த சக்கரம், பவம்னாலே இந்த பிறப்பு இறப்புங்கிற அந்த பிணி, அந்த நோய். அப்ப அந்த நோயிலிருந்து விடுபடணும் அப்படின்னா, சொருபத்தை தியானிக்கில் சொருபமே ஆகுவர் மெய்யே. அப்போ நீ ஒரு தியானம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீ உருவத்துல பண்ணாத, நானே பிரம்மங்கிற அந்த நிஷ்டையில் இல்லை, பிரம்ம நிஷ்டையில் இல்லை, பிரம்ம தியானத்தை பண்ணு அப்படிங்கிறார். ஏன்னா இங்க சொரூப ஞானம் தான், சொரூப நிஷ்டை தான் முக்கியம். அப்பதான் சொரூபமே தியானிக்கில் சொரூபமாக ஒரு மெய்யே அப்படின்னு சொல்லி இந்த 85வது பாடல்ல முடிக்கிறாரு. இப்ப 86வது பாடல திருப்பி என்ன சொல்றாங்கிறத பார்த்துடலாம். பிரம்ம ரூபத்தை தியானித்த பேர்களும் பிரம்மம் ஆகுவர் என்றால், நரசரீரமாம் குறவனே விசாரம் ஏன், ஞானம் ஏன் என்னாதே, பரம பாவனை பரோட்சமாம், பின்பு அந்த பரோட்சமே அபரோட்சம், தீர விசாரமாம் ஞானமே முக்தியாம், தீர்வை இது அறிவாயே அப்படின்னு சொல்றாரு. இங்க சிஷ்யன் வந்து கேள்வி கேட்கிறான். அவன் என்ன ஒரு கேள்வி கேட்கிறான்னா, இப்ப பிரம்ம ரூபத்தை தியானித்த பேர்களும் பிரம்மம் ஆகுவர் என்றால், அவர் அப்படித்தான் சொல்றாரு. போன பாடல் என்ன சொன்னாரு, நீ வந்து உன்னோட சொரூப நிஷ்டையிலேயே தியானம் பண்ண, நீ அந்த சொரூபமாகவே மாறிவிடுவாய் அப்படிங்கிறாரு. அப்ப பிரம்ம நிஷ்டையிலேயே நில்லு, நீ அந்த பிரம்மமாகவே மாறிவிடுவாய் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இவன் கேட்கிறான், நரசரீரமாம் குறவனே, அப்ப நீங்க வந்து இந்த மனித உடல் எடுத்து வந்திருக்கின்ற குருநாதரே, பிரம்ம ரூபத்தை தியானிக்கின்ற பேர்களும் பிரம்மம் ஆகுவர் என்றால், விசாரம் ஏன், ஞானம் ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறான். அந்த மாதிரி இருந்தா இந்த விசாரம் நமக்கு எதுக்கு தேவை, இந்த ஞானம் எதுக்கு தேவை, நம்ம தைரியமா டைரக்டா அந்த சொரூபத்துக்கே நம்ம நிஷ்டம் பண்ணிட்டு போயிடலாமே, நமக்கு எதுக்கு தேவையில்லாம விசாரம், அப்புறம் இந்த விஷயத்தை உள்வாங்கிறதுக்கு ஒரு ஞானம் நமக்கு தேவையா அப்படின்னு கேட்கிறான். அதுக்குதான் இவர் வந்து என்ன சொல்றாருன்னா, விசாரம் ஏன், ஞானம் ஏன் என்னாது அப்படி நீ நினைக்காதப்பா, பரம பாவனை பரோட்சமாம், பின்பு அந்த பரோட்சமே அபரோட்சம், தீர விசாரமாம் ஞானமே முக்தியாம், தீர்வை இது அறிவாயே. இங்க என்ன சொல்றாருன்னா, ஞானம் வந்து இரண்டு வகையில் இருக்குதுப்பா, ஒன்று வந்து பரோட்ச ஞானம், மற்றொன்று வந்து அபரோக்ஷ ஞானம் அப்படின்னு பேரு. இப்ப பரோட்சம் அபரோக்ஷங்கிற அந்த சமஸ்கிருத வார்த்தையில, அந்த மணிப்பிரவாள வார்த்தையில நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, அக்ஷம் என்றால் புலன்கள்னு புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம இடத்துல இருக்கக்கூடிய இந்திரியங்கள், அப்ப இந்திரியன் வாயிலாக தான் நம்ம ஒவ்வொன்றையும் தெரிஞ்சுக்கிறோம். அப்ப அப்படி தெரிஞ்சுக்கும் போது, அதாவது பிரத்யட்சமா புலன்களின் எல்லைக்குள்ள இருக்கிறது, பிரத்யட்சமா ஒரு விஷயத்தை பாக்குறோம். இப்ப கண்ணு முன்னாடி ஒரு விஷயம் பிரத்யட்சமா தெரிஞ்சாதான் அதை நம்ம நம்புவோம், இல்லைன்னா நம்ம நம்ப மாட்டோம். அதுக்கு வந்து பரோட்ச ஞானம்னு பேரு. அது வந்து நம்ம கண் எதிரில் ஒரு பொருளை காட்டணும், அதை நமக்கு உண்மையை நிரூபிச்சா மட்டும்தான் அந்த பொருளை நம்ம ஏற்றுக்க முடியும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஞானத்துக்கு வந்து பரோட்ச ஞானம். ஆனா அபரோட்சம்னா என்னன்னா, புலன்களே தேவையில்லை. இப்ப நமக்கு இந்த 5 புலன்கள் இருந்துதான் நம்ம இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணுமானா, தேவையே இல்லை, அது சுயமாக நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அது அபரோட்ச ஞானம்னு பேரு. அப்ப பார்க்கப்படுவதும் அல்லாத, பார்க்க இயலாததும் அல்லாத பிரம்மத்தை தான் நம்ம வந்து அபரோக்ஷம் அப்படின்னு குறிப்பிடணும். ஏன்னா அபரோக்ஷம் அப்படின்னாலே அது பிரம்மத்தை தான் குறிக்கும், ஏன்னா அது வந்து சுயமானது. அதை வந்து ஒரு புலன்கள் வழியாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பரோட்சம் என்றால் புலன்கள் தேவை, ஆனா அபரோட்சம்னா புலன்களை தாண்டியது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த மாதிரி நம்ம புலன்களை தாண்டிய ஒரு விஷயத்துலதான் பிரம்மம் இருக்குது. அப்ப இந்த பிரம்மம் வந்து இரண்டற்றது, அத்வைதம்னு நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஏன்னா இந்த பிரம்மம் வந்து ஒன்றுதான், அது வந்து இரண்டாக இருப்பது கிடையாது. இதை வந்து பிரகதாரண்ய உபநிஷத்து என்ன சொல்லுதுன்னா, அபரோட்சம் என்றாலே அது ஆன்மா பிரம்மம் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்லுது. அது மாதிரி இப்ப பரோட்சம் அபரோட்சம்ன்ற இரண்டு விஷயங்கள்ல, இப்ப இந்த பரோட்ச ஞானம்ங்கிறது என்ன, நமக்கு வந்து புலன்கள் வழியாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம். இப்ப நம்ம திருப்பி அந்த புலன்கள் வழியாக தெரிஞ்ச விஷயம் நமக்கு அனுபவம் ஆகும் போது நம்ம அதை நம்புவோம். அது எப்படின்னா, இப்ப பல மேல வந்து ஒரு புகை வந்துகிட்டு இருக்குது. இந்த அவமானம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இருந்தாலும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். அப்ப அந்த புகை வந்துகிட்டு இருக்கும்போது அந்த தூரத்துல புகை வருது எதனால, அங்க ஏதோ நெருப்பு பத்திக்கிட்டு எரியுது, அதனால புகை வருது அப்படிங்கிற ஞானம் நமக்கு வந்துடுது. அப்ப அங்க நெருப்பு இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல புகை வருது நம்ம உணர்ந்து கொள்வது பரோட்ச ஞானம். அபரோட்சம் என்பது என்னன்னா, புலன்கள் இல்லாத ஒரு விஷயத்தை, புலன்களை கடந்து பார்க்கக்கூடிய விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த வகையில இந்த ஞானத்தினுடைய நிச்சயத்தன்மை எப்படின்னா, புலன்கள் கடந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா நம்ம பார்க்கணும். இப்ப ஞானத்தை அறிந்து கொண்டாலும் தெளிவில்லாத நடைமுறையில் இருக்கிறது வந்து பரோட்ச ஞானமா தான் பெரும்பாலும் இருக்குது அப்படிங்கறத நீங்க சொல்லிட்டு, அப்ப இந்த பிரம்மம் இருக்குது அப்படிங்கறத நம்ம எப்படி தெரிந்து கொள்ள முடியும், பிரம்மமாகவே ஞானே இருக்கிறேங்கிறத எப்படி அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னா, இந்த அபரோட்ச ஞானம் வந்தா தான் தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு நீங்க அவரு சுட்டி காட்டுறாரு. அப்ப பொதுவா இந்த அறியாமையில் இருக்கின்ற சாஸ்திரன் வாயிலாக ஞானத்தை பெறாத பொழுது நம்ம இந்த உடலை தான் நான் என்று அபிமானித்துக் கொள்கின்றோம். அப்புறம் அதைத்தான் நம்ம நம்புறோம். அந்த அடிப்படையில நமக்கு அதுல அந்த உடல் மேல நம்ம இருக்கிற அபிமானம் என்ன சொல்லப்படுது, இப்ப நான் ஆண் நான் பெண் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு ஒரு எண்ணங்களாக ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது. அப்புறம் நமக்கு என்ன பிரச்சனைனா, ஜாதி வேற நமக்கு ஏற்றி வச்சிடறாங்க. இப்ப நான் இந்த பிராமண குலத்துல பிறந்தேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றான், இன்னொருத்தர் நான் சூத்திரன், இன்னொருத்தன வைசியன்கிறான். அப்ப இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவருடைய குலத்தினுடைய ஜாதியினுடைய அடிப்படையில விஷயத்தை உள்வாங்கி வச்சுக்கிறாங்க. இப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் எந்த அடிப்படையில் அவங்க நம்புறாங்க அப்படின்னா, அவர்களுக்கு ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களாக அதை வைத்துக் கொண்டிருக்கிறதுனால இப்ப அவங்க அதை நம்புறாங்க. அந்த நம்பிக்கையை அவங்க விடுறதில்ல. எப்படி நம்பிக்கை விடுறது இல்லைன்னா, பிராமணனை வந்து நீ பிராமணன் இல்ல நீ சூத்திரன் அப்படின்னு சொன்னா அவன் ஏத்துக்குவானா, யோசனை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஏத்துக்க மாட்டான். ஏன்னா அவன் பிறந்ததுல இருந்தே நான் பிராமணன் தான் தெரிஞ்சு வச்சிருக்கேன், என்ன போய் நீ சூத்திரன் சொல்றீங்க, கண்டிப்பா நான் சூத்திரன் இல்லம்பா. அது மாதிரி ஒரு வைசியனை போய் நீ வைசியன் இல்லப்பா நீ வந்து பிராமணன் அப்படின்னு சொன்னா, இல்லைங்க நான் பிறப்பால வைசியன் தான், நீங்க எப்படி என்ன பிராமணன் சொல்லலாம் அப்படின்னு அவன் கேட்கறான். அப்ப அந்த ஒரு தெளிவு, அந்த ஒரு புரிதல், அந்த ஒரு திடம் எதுல இருக்குது, அந்த ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணத்துல இருக்குது. அது மாதிரி இந்த சொரூப ஞானத்துல நானே பிரம்மம் அப்படிங்கறத நீங்க திடமாகணும் அவங்கிறத இங்க சுட்டி காட்டுறாரு. இங்க சுட்டி காட்டுற வர விஷயமே என்னன்னா, அந்த உண்மையிலேயே அந்த சச்சிதானந்த சுரூபமாகிய இறைவனை வந்து இந்த மனசு உள்வாங்கிக்கிட்டு தன்னை பிரம்மமாக பாவித்துக் கொள்வதாக இருந்தாலும் கூட, தன்னை பிரம்மம் பிரம்மம்னு அது தன்னுடைய நிலைப்பாட்டுக்குள்ள நின்றுச்சுன்னா தன்னை இழந்து விடுகின்றது. அப்படி ஒரு நிலை வருகின்ற பொழுது அது பிரம்மமாகவே மாறி விடுகின்றது. அதுக்குத்தான் வெளியிருந்து இந்த விருத்தி ஞானம் நமக்கு தேவைப்படுது. அப்ப அந்த விருத்தி ஞானத்தின் வழியாக சொரூப ஞானத்தை நாம் உணர்ந்து கொள்ள முடியுங்கிறத இங்க ஒரு ஒரு உதாரணத்தோட விளக்குறாரு. இந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு நம்ம வந்து இல்ல இல்ல நான் நம்ப மாட்டேன் ஏத்துக்க மாட்டேன்னா, இப்ப நம்ம ஏற்றிக்கொண்ட விஷயங்கள் எப்படி திடமா நிக்கிறோம், அதுல இருந்து நம்ம விடுபட மாட்டேங்கிறோம். ஏன்னா இப்ப நம்ம சாதாரண நடைமுறையிலே பாருங்களேன், ஒரு விஷயத்த நம்ம மாத்திக்க மாட்டோம். இப்ப நம்ம பேரே வந்து இந்ததான் பேருன்னு வச்சிருக்கோம், இந்த பேர் நீ இந்த பேர் இல்ல வேற பேருன்னு சொன்னா நம்ம ஒத்துக்க மாட்டோம். அதே மாதிரி அந்த பேரை பிடிச்சி கூப்பிட்டாதான் நம்ம திரும்பி பார்ப்போம், வேற பேர்ல கூப்பிட்டா நம்ம திரும்பி பார்க்க மாட்டோம். அப்ப எதனால இந்த திடம் நம்ம கிட்ட வந்தது, சிறு வயசுல இருந்தே நமக்கு அது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இந்த பேர்ல தான் உனக்கு, நீ இந்த ஜாதி தான், நீ ஆண் தான் அல்லது நீ பெண் தான் அப்படி நமக்கு என்னென்ன விஷயங்கள் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றதோ அதுல நம்ம திடமா நிக்கிறோம், அதுல நம்ம மாறவே மாட்டோம். அப்படி நம்ம மாறாம அதுல திடமா நிற்கும் போது, நம்மளுடைய ஜாதி விஷயத்துல நம்ம திடமா நிற்கும் போது, நம்மள வேற ஜாதின்னு சொன்னா எப்படி ஏத்துக்க முடியாம இருக்குதோ, அது போல மனதிற்கு இந்த சொரூப ஞானத்துல நீதான் பிரம்மம்ன்ட்டு உபதேசம் கொடுத்து அதை நம்ம புரிய வச்சுடணும் மனசுக்கு. இதை எப்படி புரிய வச்சோம், நீ வந்து பிராமணன் தான் அப்படின்னு புரிய வச்சோம்னா அதை திடமா பிடிச்சிக்குது. இப்ப சூத்திரன் சொன்னா ஒத்துக்க மாட்டேங்குது, சூத்திரன் கிட்ட போய் நீ வந்து வைசியன் தான் சொன்னா அது ஏத்துக்க மாட்டேங்குது. அப்ப ஏன்னா அந்த பிடிவாதம், தன்னுடைய புரிதல் சரி அப்படிங்கிற அந்த அடமன் டைப். அது மாதிரி பிரம்மமும் நானே அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிற ஒரு விஷயத்துல நம்ம திடமா நின்னோம்னா நாம அந்த பிரம்மமாகவே மாறி விடுகின்றோம். அப்ப இதுதான் நமக்கு வந்து அந்த அனுபவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவ அறிவாக மாறுகின்றது. அதுதான் அபரோக்ஷ ஞானம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க வந்து எல்லாமே ஒரு அனுபவத்துக்கு வர வேண்டிய விஷயமா தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. சும்மா ஒரு ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களாக நம்ம வந்து மனசுக்குள்ள புரிஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம அதை அடைய முடியாது. அப்ப இந்த அபரோக்ஷ ஞானம் அபரோக்ஷ அனுபூதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த உணர்வாகவே நம்ம மாறிவிடும் போதுதான் இந்த வெளியிலிருந்து நம்ம ஏற்றி வைத்துக் கொண்ட பரோட்ச ஞானத்தின் வாயிலாக, புலன்கள் வழியாக தெரிந்து கொண்ட விஷயங்களின் வாயிலாக உணர்வா நம்ம நமக்குள்ள புரியும் போது, நானே அதுவும் தெரிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய உணர்தல் வந்து எப்படி இருக்கும்னா, அந்த தன்னுடைய சுயத்தை தானே அனுபவமாக்கக்கூடிய அந்த தன்னிலை தன்னுணர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைக்கு அது வரும். அதுதான் அனுபூதி அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அந்த அனுபூதினா இங்க அனுபவம் அப்படின்னு பேரு. அது வந்து அபரோட்ச அனுபூதி அப்படின்னா அது ஒரு நேரடி அனுபவம், உணர்ந்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அனுபவம். அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அதாவது இப்ப கண்களால் பார்த்து தெரிந்து கொள்ற மாதிரி அப்படின்னா இல்ல, புலன்களுக்கு அப்பாற்பட்ட விஷயத்தை தான் நம்ம அபரோட்சம்னே சொல்றோம். ஆனா அந்த புலன்களுக்கு அப்பாற்பட்ட விஷயத்துல நம்ம உணரக்கூடிய விஷயமாக அதை மாத்திக்கணும். கண்களால் ஒரு நெருப்பை பார்த்த உடனே அங்க நெருப்பு இருக்குதுங்கிறத நம்ம புலன்கள் வழியா தெரிஞ்சுக்கிறோம், அது ஒரு ஞானம். ஆனா புலன்கள் கடந்த ஞானத்துக்குள்ள வரும்போது அது உணர்வு நிலை அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அதுதான் நேரடி அனுபவம், அது வந்து அபரோக்ஷ அனுபூதி அப்படின்னு பேரு. அப்ப அந்த அபரோக்ஷ அனுபூதின்னா சுயமாக பிரகாசிக்கின்ற அனுபவம், ஆத்மாவை நேரடியாக அனுபவித்தல் அப்படின்னு பேரு. அப்ப அந்த அபரோக்ஷ ஞானத்தினால் மட்டும்தான் நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அனைத்து அறியாமைகளும் நீங்கி நம்ம அந்த முக்தியை அடைய முடியும் அப்படிங்கிறத சாஸ்திரம் தெளிவாக்குது. அப்ப இந்த பாடல்கள் எல்லாம் என்ன நமக்கு வலியுறுத்துது அப்படின்னா, ரெண்டு விதமான ஞானத்தை நமக்கு சொல்லுது. அது வந்து சுரூப ஞானம், இன்னொன்னு வந்து விருத்தி ஞானம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்ப இந்த விருத்தி ஞானம்ங்கிறது புற விருத்திகளால் செய்யக்கூடிய செயல்களால பலன் இல்லை. அப்ப நம்ம புற விருத்தியா இதை மனசை நம்ம கண்ட விஷயங்களை கொண்டு போகாம ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த ஒரு விஷயம் என்ன, அதுக்கு ஒரு உபமானம் கொடுத்துச்சு. எப்படி ஒரு குவிலென்ஸ் வழியா பலவாறாக செதறி கிடைக்கின்ற சூரிய கதிர்களை வந்து ஒரே இடத்துல குவிக்கும் பொழுது அது ஒரு வெப்பமாக மாறி ஒரு காகிதத்தை எரித்து விடுகின்றதோ, அது போல பலவாறான விஷயங்களில் சுத்தி கொண்டிருக்கின்ற இந்த மனசை, இந்த மனசு என்ன பண்ணுது, பலவார விஷயங்களை பிடிச்சிக்கிட்டு இருக்குது. இதை ஜபம் பண்றாங்க, அதை தியானம் பண்றாங்க, அப்புறம் அதை பூஜை பண்றாங்க, எதையோ பிடிச்சிக்கிட்டு அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறத நீ அதெல்லாம் பண்ணாத, இந்த ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி இந்த ஞான விஷயத்துக்குள்ள கொண்டு வந்து அந்த மனதுக்கு வந்து தன்னை யார் என்று தெரிந்து வைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் உள்ள கொடுக்க வேண்டியிருக்கு. அப்ப இந்த மனசு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதை உள்வாங்கி 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 தன்னை யார் என்று தெரிந்து கொள்கின்றது. அப்படி தெரிந்து கொண்ட பிறகு அந்த மனசு என்ன ஆயிடுதுன்னா, தன்னுடைய சொரூபத்தை அறிந்து கொள்கின்றது. அப்ப நான் இது வரைக்கும் நான் இப்படி நினைச்சிட்டு இருந்தேன், இப்ப நான் இப்படிப்பட்டவனா அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆரம்பிச்ச உடனே அது வந்து தன் நிலைக்கே திரும்பி விடுகின்றது. அப்புறம் அந்த மனம்ங்கிறது அங்க ஒண்ணு இல்லை, அது அறிவாக மாறி விடுகின்றது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நான் ஏற்கனவே வேதாந்தத்தை ஒரு கதையா கூட நான் உபமானம் சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு இளவரசன் வந்து காணாம போயிடுறான், அவன் வந்து குறவன் கிட்ட வளர்றான், குறவன் பையனாட்ட இருக்கிறான், குறவ ஜாதினு அவன் நினைச்சிட்டு இருக்கிறான். ஒரு நாள் வந்து மந்திரி சொல்றாரு, இல்லப்பா நீ குறவன் இல்ல, நீ இளவரசன் தான் சொன்ன பிறகு அவன் இளவரசனாக மாறி விடுகின்றான் அப்படிங்கிற கதையெல்லாம் நான் உபமானமாக ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதையெல்லாம் மீண்டும் மீண்டும் பழைய பதிவுகள் எடுத்து கேளுங்க. இப்போ இது மாதிரி நம்ம புரிந்து கொண்டு அந்த சொரூபத்திலே நம்ம நிக்கிறது தான் நமக்கு அபரோக்ஷ அனுபூதி அப்படின்னு பேரு. அது நமக்கு அனுபவம் ஆகும், அந்த அனுபவத்திலே நம்ம ஆனந்தமாக இருக்க முடியும் என்பதை நாம் இந்த பாடல்கள் வழியாக தெரிந்து கொள்ளலாம். இப்ப 86வது பாடலோட நான் இன்றைய வகுப்பை நிறைவு செய்கின்றேன். அடுத்தது 87வது பாடல இருந்து நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். நன்றி. ஓம் தத்சத்.